வணக்கம். இந்த தர்சன நாளில் குடந்தை தியானமயத்தை சேர்ந்த திரு ரத்னவேல் அவர்கள் தலைமை என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். தலைமை பண்பு என்பது சமூகத்தில் மிகவும் அவசியமான ஒன்றானதாகும். குடும்பமாக இருந்தாலும், வியாபார நிறுவனமாக இருந்தாலும், அரசாங்க துறையாக இருந்தாலும், ஒரு தலைவர் இல்லாமல் அந்நிறுவனம் இயங்குவது கடினம். தலைவர் இருக்கும் போது ஒரு போக்கஸ் கிடைக்கிறது. ஸ்தாபனத்தின் குறிக்கோள்களும் ஊழியர்களின் செயல்பாட்டிற்கும் அலைன்மெண்ட் இருக்கிறதா அல்லது விலகி போகிறதா என்பதை தலைவர் கண்காணிப்பார். அப்படி கண்காணிக்க தலைவர் இல்லாவிட்டால் ஸ்தாபனம் போக்கஸ் கெட்டு வீணாகி போகும். ஆன்மீக ஸ்தாபனங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் நியமிக்கும் பொழுது அவர்கள் மடாதிபதிகள் போல் செயல்பட்டு ஸ்தாபனத்தின் புனிதத்தை கெடுத்து விடுகின்றனர். தலைமை பதவியில் இந்த ஒரு ஆபத்தும் இருக்கும் என்பதையும் நாம் கருத வேண்டும். ஆகவே தலைமையின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் குணவிசேஷங்களை திரு ரத்னவேல் அவர்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். இப்பொழுது நான் அவரை பேசும்படி
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களையும், பராசக்தி ஸ்ரீ அன்னைதாய் அவர்களையும், குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களையும் வணங்கி தலைமை என்ற சொற்பொழிவினை துவங்குகின்றேன். பொதுவாக தலைமை என்பது இல்லாத இடமே இல்லை என்று நாம் கூறலாம். குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திற்கு தலைவர் என்று ஒருத்தர் இருப்பார், குடும்பத்திற்கு தலைவி என்று இருப்பார்கள். இப்படி குடும்பம் என்று ஆரம்பித்து நண்பர்கள் வட்டாரம், அலுவலகம், கட்சி, ஸ்தாபனம், கலை, மதம், ஆன்மீகம், கல்வி என்று அனைத்து துறைகளிலும் எல்லா இடங்களிலும் இந்த தலைமை உள்ளது. அதுபோன்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும், நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கெட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அங்கே தலைமை என்று ஒன்று உள்ளது. அந்த நிகழ்ச்சியை ஒருவர் தலைமை தாங்கி நடத்துகிறார். இந்த தலைமை பண்பு என்பது மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று பொருள் அல்ல. விலங்குகளிடமும் இந்த தலைமை பண்பு இருப்பதை நாம் காண முடிகிறது. தலைமை எப்படி இருக்கிறதோ அதனை பொறுத்துதான் அந்த தலைமையின் கீழ் உள்ளவர்களின் செயல்பாடுகளும் முன்னேற்றமும் அமைகிறது. இதைதான் நம் முன்னோர்கள் மன்னர் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்றனர். ஒரு நாடு சிறந்து வல்லரசாவதும் ஊழலால் சீரழிவதும் அந்நாடு பெற்ற தலைமையை பொறுத்தே அமைகிறது. ஒரு நாடும் அந்த நாட்டு மக்களும் முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் அந்நாட்டிற்கு நல்ல தலைமை அமைய வேண்டும். அதுபோல் ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும், நல்ல நிலையை அடைய வேண்டும், சமுதாயத்தில் அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல மதிப்பு வர வேண்டும் என்றால் அக்குடும்பம் நல்ல ஒரு தலைவரை பெற வேண்டும். இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், குடும்பம் முதல் நாடு வரை தலைமையை பொறுத்தே அது சிறப்பு பெறுகிறது என்பதை நாம் அறிகிறோம். இந்த சொற்பொழிவில் குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் தலைமையை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதனை இந்த சொற்பொழிவின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம். தலைவர் என்று நாம் யாரை கூறுவோம்? அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவரை நாம் தலைவர் என்று கூறுவோம். அதாவது அனைவரும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு தலைவராகிறார். இப்படித்தான் தலைவர்கள் உருவாகின்றனர். தலைமை என்ற பண்பு எப்படி உருவாகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, எங்கு அறிவுக்கு உடல் பணிகின்றதோ அங்கே தலைமை உருவாகிறது. அதாவது அறிவுக்கு உடல் பணிவது தலைமை உருவாவது என்று குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்று நாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது கூட தலைவர்களாக இருப்பவர்கள் அனைவரும் அவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும், கல்வித்துறையாக இருந்தாலும், வியாபாரத்துறையாக இருந்தாலும், தொழில்துறை, கட்டுமானத்துறை, இது போன்ற எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை தலைவராக இருப்பவர்கள் அனைவருமே உடலால் உழைக்காமல் அந்த துறையில் உடலால் உழைப்பவர்களை இவர்களுடைய அறிவை கொண்டு இயக்குபவர்களாக இருப்பார்கள். இப்படி அறிவால் இயக்குபவர்களுக்கு உடலால் உழைப்பவர்கள் பணியும் பொழுது அங்கே தலைமை உருவாகிறது. உதாரணத்திற்கு பார்க்கின்ற பொழுது இந்த கட்டுமானத்துறையை எடுத்துக்கொள்ளலாம். கட்டுமானத்துறையில் உடலால் உழைப்பவர்கள் யார் என்றால் கொத்தனர், பித்தாள்கள், இவர்கள்லாம் உடலால் உழைக்கக்கூடியவர்கள். அந்த அவர்களை நிர்வகிப்பவர் யார் என்று பார்த்தால் தலைமை பங்கிலிருந்து யார் அவர்களை வேலை வாங்குவார்கள் என்றால் மேஸ்திரி அல்லது இன்ஜினியர். அந்த மேஸ்திரியோ அல்லது இன்ஜினியரோ உடலால் உழைக்க மாட்டார்கள், அவர்கள் அறிவை கொண்டு அந்த உடலால் உழைக்கின்ற அந்த கொத்தனார்களை வேலை வாங்குபவர்கள். இது அறிவுக்கு உடல் பணிவதை காட்டுகிறது, அதனால் தலைமை ஏற்படுவதை காட்டுகிறது. நமது இந்திய ஆன்மீக மரபு நமது வாழ்வை பேய் என்றும் மாயை என்றும் அதை விளக்கியது. அதனால்தான் நமது பழைய மரபில் ஆன்மீகத்தை நாடுபவர்கள் சாதாரண இந்த மனித வாழ்வை துறந்து காட்டிற்கு சென்று தவம் மேற்கொண்டனர், சந்நியாசம் மேற்கொண்டனர். ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்கள் என்றால், வாழ்வின் உணர்ச்சி உடல் அறிந்து அதை அறிவுக்கு கூறும் பொழுது எழும் எண்ணம் உடலை கட்டுப்படுத்துவது வாழ்க்கையின் பரிணாம செயல் என்கிறார்கள். இதை உதாரணத்தின் மூலமாக சொன்னால் இந்த தத்துவம் விளங்கும் என்று நினைக்கிறேன். ஒருவர் விளையாட்டு வீரராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படி ஆசைப்படுவது என்பது அவருடைய வாழ்க்கைக்குரிய உணர்ச்சி. அதாவது வாழ்க்கையில் ஆசைப்படுவது என்பது வாழ்வின் உணர்ச்சி. இதற்கு இவரது உடல் நன்கு ஆரோக்கியமாகவும் பலமாகவும் பயிற்சி பெற்றும் இருக்க வேண்டும் என்பது உடலுக்கு தெரியும். இதை இந்த உடல் அறிந்து அதை அவருடைய அறிவுக்கு கூறும். நாம் நல்ல விளையாட்டு வீரராக ஆக வேண்டும் அப்படி என்று அந்த உடலுடைய அந்த ஆசையை அறிவுக்கு கூறும் பொழுது இவருடைய அறிவு என்ன செய்யும் என்றால் ஒரு எண்ணத்தை அவருள் ஏற்படுத்தும். அது என்ன எண்ணம் என்றால், நல்ல சத்தான உணவுகளை உண்ண வேண்டும், காலை மாலை உடற்பயிற்சி செய்ய வேண்டும், விளையாட்டு பயிற்சி செய்ய வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இவருடைய உடல் ஏற்படுத்தும். அந்த எண்ணம் இவருடைய உடலை கட்டுப்படுத்தி இவரது உடல் அந்த எண்ணத்தின் செயலை செயல்படுத்தும். உடற்பயிற்சி செய்யும், சத்தான உணவுகளை உட்கொள்ளும், ஆரோக்கியத்தை பேணி காப்பாற்றும். அப்படி செய்கின்ற பொழுது அவருடைய ஆசை அந்த வாழ்வின் உணர்ச்சி பூர்த்தியாகி அவர் சிறந்த விளையாட்டு வீரராக மாறுவார். இது நான் விளையாட்டு துறைக்கு சொன்னேன். இது போன்ற எந்த துறையாக இருந்தாலும், கலைத்துறையாக இருந்தாலும், கல்வித்துறையாக இருந்தாலும், எல்லா துறைக்கும் இதே நியதிதான் செயல்படுகின்றது. இது போன்ற வாழ்வின் உணர்ச்சி வாழ்வின் ஆசைகளை நமது உடல் அறிந்து அதை நமது அறிவுக்கு கூறும் பொழுது நமது அறிவு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அந்த எண்ணம் நம் உடலை கட்டுப்படுத்தும். அப்படி கட்டுப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு பரிணாமம் பெறும். நாம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லலாம் என்று பகவான் கூறுகிறார்கள். பொதுவாக நாம் பொது இடங்களில் கூட்டம் அதிகமாக கூடுகின்ற இடத்தை நாம் பார்ப்போம். பல பேர்கள் சேர்ந்திருப்பார்கள். திடீரென்று மக்கள் கூட்டம் ஒன்றாக சேர்ந்து நகரக்கூட முடியாத அளவிற்கு திக்குமுக்கு ஆடக்கூடிய சூழல் ஏற்படும். அத்தகைய ஒரு இக்கட்டான சூழலில் பார்க்கின்ற போது யாருமே குரல் எழுப்ப மாட்டார்கள். திடீரென்று ஒருவர் குரல் எழுப்பி அதில் உள்ளவர்களை அடக்குவார்கள். ஒழுங்காக வரிசைக்கு வாருங்கள், நீங்க முன்னே செல்லுங்கள், நான் முன்னே செல்கிறேன் என்று திடீரென்று ஒருத்தர் உயர்த்த குரலை எழுப்பி அவர் அங்குள்ள மக்களை கட்டுப்படுத்துவார். இது நாம் நடைமுறையில் பார்க்கக்கூடியதுதான். அப்படி யார் அவர் அந்த கூட்டத்தில் தாமாக முன் வந்து கட்டுப்படுத்துகிறாரோ அவருக்கு இயல்பாகவே தலைமை பண்பு உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் இயல்பாகவே தலைவன் ஆவார். இந்த தலைமை பண்பு என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்கினங்களுக்கும் கூட இந்த தலைமை பண்பு என்பது பொருந்தும். அது ஆடு மாடு கூட்டமாக இருந்தாலும் சரி, காட்டு விலங்கு சிங்கம் புலி யானை இது போன்ற கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு விலங்கு தான் அந்த கூட்டத்தை தலைமையேற்று வழி நடத்தி சேர்ந்தோம். ஆனால் விலங்கு கூட்டத்தை பொறுத்தவரை உடலில் வலிமையுள்ள விலங்கு, உடலில் பெரிய உடல் உள்ள விலங்கு அந்த தலைமை பண்பை பெறும். குருநாதர் அவர்கள் இந்த கட்டுரையில் தலைமையை பற்றி விளக்குகின்ற பொழுது தலைமையை நான்கு கரணங்களுக்கு உரியதாக பிரித்து விளக்கியுள்ளார்கள். அதாவது உடலுக்குரிய தலைமை, உயிருக்குரிய தலைமை அதாவது உணர்வுக்குரிய தலைமை, மனத்திற்குரிய தலைமை, ஆன்மாவிற்குரிய தலைமை என்று தனது நான்கு கரணங்களுக்கும் உரிய அளவில் அவர் பிரித்து விளக்கியிருக்கிறார்கள். இந்த உடலுக்குரிய தலைமை என்பது, இந்த உடலுக்குரிய தலைமையை ஏற்றவர்கள் என்ன ஆவார்கள் என்றால், உடலுக்குரிய தலைமையை ஏற்றவர் போர் வீரனாக இருந்தால் அவர் அந்த நாட்டின் சேனாதிபதியாக மாறுவார், அரசனாக மாறுவார். இது உடலுக்குரிய தலைமையை ஏற்றவர்கள். ஏனென்றால் எங்களுடைய திறமை தலைமை என்பது உடல் பலத்தை வைத்து நிர்ணயிப்பதனால் சாதாரண போர் வீரன் சேனாதிபதியாகவும் அரசனாகவும் மாறுகிறார் உடலுக்குரிய தலைமையை ஏற்கின்ற பொழுது. அடுத்தது உயிருக்குரிய தலைமை அதாவது உணர்வுக்குரிய தலைமை. இந்த உணர்வுக்குரிய தலைமையை பெற்றவர் பெரிய அரசியல்வாதியாக ஆகுவார். ஏனென்றால் உணர்வில் வறுமை பெற்றவர்கள் தான் அரசியல்வாதியாக வருகின்றனர். இவர்கள் மொழி, இனம், மதம், கட்சி போன்ற உணர்வுகளுக்கு இவர்கள் தலைவராக இருப்பதனால் இவர்கள் இதன் அடிப்படையில், மொழி அடிப்படையில், இனம் அடிப்படையில், கட்சி அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் இவர்கள் மக்களின் உணர்வுகளை தூண்டி அதற்கு அவர் தலைவராகிறார். ஆக இந்த உணர்ச்சிக்கு இந்த உயிருக்குரிய தலைமைக்குரியவர்கள் அரசியல்வாதிகள். அடுத்ததாக மனத்தின் தலைமையை பற்றி குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த மனத்தின் தலைமை என்பது மற்ற இந்த உடலுக்குரிய தலைமை உயிருக்குரிய தலைமையை விட உயர்ந்தது சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இந்த மனத்திற்குரிய தலைமை சிறப்பாக இருந்தால்தான் இந்த உடலுக்குரிய திறமையும் உயிருக்குரிய திறமையும் சிறப்பு பெறும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த மனத்திற்குரிய தலைமைனா ஒன்றுமில்லை, அறிவால் செயல்படுவது, நல்ல எண்ணங்களை நல்ல மனதை பெற்று செயல்படுவது. ஒரு அரசர் இருக்கிறார், அவர் எப்படி தலைமை பதவிக்கு வருகிறார், உடலின் தலைமையை பெற்று அரசனாகிறார். அவர் நல்ல குணங்களை நல்ல எண்ணங்களை பெறுகின்றது மனத்தின் தலைமை. அப்படி அவர் பெறுகின்ற பொழுது அவருடைய தலைமை சிறப்பு பெறும், அந்த அரசாட்சி என்பது சிறப்பாக இருக்கும். அதே போல் உணர்ச்சிக்கு தலைமையாக உள்ளவர் அரசியல்வாதிகள். அந்த உணர்வின் தலைமை மூலமாக ஆட்சியை பிடிக்கின்ற அந்த அரசியல்வாதிகள் அவருடைய மனம் எண்ணம் உயர்வாக இருந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்றார்கள் என்றால் அதன் மூலமாக அந்த உணர்வின் தலைமை சிறப்பு பெறும், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பை பெறும். ஆக உடலின் தலைமையும் உணர்வின் தலைமையும் சிறப்பு பெற வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை, மனத்தின் திறமை வேண்டும். மனத்தின் திறமையை பெற்றால்தான் உடலின் திறமையும் உணர்ச்சியின் திறமையும் சிறப்பாக விளங்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது ஆன்மாவிற்குரிய தலைமை. இது ஸ்பிரிச்சுவலோட சம்பந்தப்பட்டது. ஒருவருடைய ஞானத்தை உலகம் போற்றி மற்ற தலைவர்கள் அவரை நாடினால் இவர் உலகத்திற்கு ஞானியாவார். அதாவது ஒருவருடைய ஞானத்தை உலகம் போற்றி மற்ற தலைவர்கள், மற்ற தலைவர்கள் என்றால் இந்த உடலுக்குரிய தலைவர்கள், உணர்வுக்குரிய தலைவர்கள், மனத்திற்குரிய தலைவர்கள் யாரை நாடி செல்கின்றார்களோ அவர்கள் உலகத்திற்கு ஞானி ஆவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அலெக்சாண்டர் என்பவர் நமக்கே தெரியும், உடலின் வலிமையை பெற்றவர். அவருடைய ஆட்சியின் கீழ் இந்தியாவின் சில பகுதிகளும் வந்தது. அவர் இந்தியாவை வெல்கின்ற பொழுது இந்திய நாட்டில் உள்ள ஒரு துறவியை பற்றி கேள்விப்பட்டு அந்த துறவியை வந்து இவரை பார்க்க சொன்னார். நெப்போலியனை வந்து அந்த துறவியை பார்க்க சொன்னார். இந்த செய்தியை அந்த சேனாதிபதிகள் போய் அந்த துறவியிடம் கூறினார்கள். அந்த துறவி அதற்கு என்ன கூறினார்கள் என்றால், நான் அங்கு வந்து பார்ப்பதனால் என்னுடைய ஞானம் அவருக்கு பயன்படாது, அந்த அலெக்சாண்டருடைய வலிமை, உடலின் வலிமை எனக்கு பயன்படாது, என்னால் அவருக்கும் பலன் இல்லை, அவரால் எனக்கும் பலன் இல்லை, அதனால் நான் அங்கு வந்து என்ன ஆக போகிறது என்று கூறினால், அவர் மாவீரன் நம்மளை அழைத்தாரே என்று அவர் பயப்படவில்லை, படப்படப்பவில்லை. இந்த செய்தியை சேனாதிபதிகள் போய் அந்த அலெக்சாண்டரிடம் சொன்னவுடன் அவர் ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு உயர்ந்த கருத்தை சொல்கிறார் என்றால் அவர் பெரிய ஞானியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறி அவர் அந்த ஞானியை வந்து நேரடியாக பார்த்தார். இங்கே அது நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்பா சொல்கின்றது, அலெக்சாண்டர் என்பவர் உடலின் வலிமையை பெற்றவர், அவர் இந்த ஆன்மாவின் தலைமையை பெற்றவரை வந்து சந்திப்பது என்பது ஆன்மாவிற்குரிய தலைமை. இப்படி தலைமை, உழைப்பாளி, நாட்டை ஆளும் நாட்டாமை, அறிவால் சிறந்த அறிவாளி, அனைவரும் ஏற்கும் ஞானி என்று பல நிலைகளில் இந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், தலைமை இருக்கிறது. நம்மளுடைய இந்திய பரம்பரையில், தமிழ் பரம்பரையில் கணவனை புருஷன் எனவும் முதலாளியை ஆண்டே எனவும் கூறுவது நமது தமிழ் பரம்பரை. இயல்பாக ஆண் பெண் இருவர்களில் யார் யாருக்கு தலைவராக இருக்கிறார் என்று கேட்டால், பொருளீட்டும் பணம் சம்பாதிக்கும் ஆண் அந்த பணத்தை செலவை செய்கின்ற, அந்த செலவை நிர்ணயிக்கின்ற பெண்ணிற்கு தலைவனாகிறான், அதாவது பெண்ணிற்கு ஆண் தலைவனாகிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த உலகில் உள்ள பெண்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், ஆணின் தலைமையை அவர்கள் ஏற்று போற்றி பணிந்தார்கள். அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், என்னை கொல்வதால் கணவன் மகிழ்வதானால் அவருக்கு அந்த மகிழ்ச்சியை நான் தடையின்றி அளிக்க விரும்புகிறேன் என்று அவர் பெண்களுடைய மனப்பான்மை இருந்தது. அதாவது கணவனின் மகிழ்ச்சிக்காக தனது உயிரையே தருவதற்கு தயாராக பெண்களுடைய மனப்பான்மை இருந்தது. இது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக. நம்ம இந்திய மரபில் பார்க்கின்ற பொழுது கூட நலாயினி, அனுசுயா போன்ற கற்புகரசுகளின் வாழ்க்கையில் பார்க்கின்றோடு கூட, இப்ப நலாயினி என்ற கற்புகரசியின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நலாயினுடைய கணவருக்கு பெருவியாதி வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாகி நடக்க கூட முடியாத நிலையில் இருந்தார். அத்தகைய நடக்க முடியாத சூழ்நிலையில் கூட தனது கணவனின் சந்தோஷத்திற்காக கூடையில் சுமந்து கொண்டு தாசி வீட்டிற்கு சென்றார் நலாயின். அப்படிப்பட்ட கற்பு நெறியும் கணவனையே தெய்வமாக நினைக்கக்கூடிய அளவிற்கு பெண்களின் மனநிலை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை உலகம் முழுவதும் இருந்தது. ஆனா இன்று நிலைமை வேறு. இந்த மனநிலையில் இன்று பெண்கள் இருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். பெண் சுதந்திரம் உச்ச கட்டத்தில் இருப்பது எந்த நாட்டில் என்றால், மேலை நாடுகளின் தலைவனான அமெரிக்காவில்தான் பெண் சுதந்திரம் உச்சகட்டத்தில் இருக்கிறது. அதே அமெரிக்காவில் தான் இந்த விவாகரத்து என்பது 60% இருக்கிறது. அங்கே திருமணமான 15-ஆம் நாள் கூட விவாகரத்து செய்வது உண்டு. ஏனென்றால் அங்குள்ள கலாச்சாரம், பெண்களின் மனநிலை இன்று மாறிவிட்டது. விவாகரத்தே செய்ய முடியாத நிலையான திருமணமாகாமல் அல்லது திருமணமாகியோ உடன் உறைந்தவரை கடைசி வரை நினைத்திருப்பது நாட்டின் பண்பான நாடு. எந்த நாட்டில் ரத்தே செய்ய முடியாத நிலையான திருமணமாகாமல் உடன் உரைகின்றார்களோ அந்த நாடு பண்பான நாடு என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட நாடு எந்த நாடு? நமது இந்திய நாடு தான். நம்ம பாரத நாட்டிற்கு தான் அந்த சிறப்பு உண்டு. மேலை நாடுகளில் திருமணம் ஆகியோ அல்லது ஆகாமலோ யாருடைய உறவு நீண்ட நாள் நீடிக்கும் என்றால், பெண்ணை அடக்கி ஆளும் ஆணின் உறவு அதிக நாள் நீடிக்கும். அதேபோல் வெகு சீக்கிரம் பிரியும் உறவு எது என்றால், அந்த பெண்ணை அடக்க முடியாத ஆணை பெற்ற வாழ்வுதான் சீக்கிரமாக பிரியும். அதாவது பெண்ணை அடக்க முடியாத ஆணின் வாழ்வு அதிக நாள் நீடிப்பதில்லை என்று கூறுகிறார். அதாவது இங்க ஒரு உளவியல் தத்துவத்தை குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவா பெண்கள் என்றாவே அவர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் என்றால் ஆண் தன்னை அடக்கி ஆள வேண்டும் என்ற மனோபாவம் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி ஆண் அதற்கேற்ப பெண்ணை அடக்கி ஆண்டான் என்றால் அந்த திருமண உறவு அல்லது அந்த காதல் உறவு கடைசி வரை நீடிக்கும் என்று குறிப்பிடுகிறார். மாறும் காலங்களும் மாறி வரும் பண்புகளும் காலம் மாறும் பொழுது அதையொட்டி மாறும் கலாச்சாரங்களும் நாட்டின் எல்லையை கடந்து உலகுக்கு பொதுவான உள்ளுணர்வுகளும் சில செய்திகளையும் சொல்லியிருக்கின்றன. அப்படி கண்ட பேர் உண்மைகள் இரண்டு. ஒன்று, ஆள்பவனே ஆண் என்பது பெண்மனம். இரண்டு, தன் ஆளும் வலிமையை நாடும் பெண்ணுக்கு மன உணர்வால் பணிந்து கட்டுப்பட விளையும் ஆண் ஆண்மையின் ஆன்மீக சிறப்பை நாடுபவன். அதாவது இந்த உலகம் கண்ட பேர் உண்மைகள் இரண்டு. ஒன்று, ஆள்பவனே ஆண் என்பது பெண்மனம். பெண்ணை பொறுத்தவரை ஆண் நம்மை ஆள வேண்டும் என்று நினைப்பது பெண்களுக்குரிய மனம். பெண் அப்படி நினைப்புகிறார்களே என்று ஆண் தன் ஒரேதையாக தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. அந்த ஆண் மனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன் ஆளும் வலிமையை நாடும் பெண்ணுக்கு, அதாவது தன்னுடைய ஆளக்கூடிய வலிமையை நாடி வரக்கூடிய மனைவிக்கோ அல்லது காதலிக்கோ தன்னை நாடி வரக்கூடிய பெண்ணிற்கு தன்னுடைய மன உணர்வால் பணிந்து கட்டுப்பட வேண்டும். அதாவது அன்பால் பாசத்தால் தன்னுடைய மனைவி தன்னுடைய காதலி என்று அந்த அன்பின் மிகுதியால் அந்த மனைவிக்கு கட்டுப்பட வேண்டும், உணர்வால் கட்டுப்பட வேண்டும். அப்படி ஆண் அப்படி கட்டுப்பட்டான் என்றால் அது ஆண்மையின் ஆன்மீக சிறப்பை நாடும் சொல்றாங்க. அந்த ஆண்மைக்கு ஆன்மீக சிறப்பு உடையது இந்த மனோபாவம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு முறை சட்டசபை தேர்தல் நடந்தது. அந்த சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சி தோற்றது, எதிர்கட்சி ஆயிற்று. அடுத்த தேர்தலிலும் அந்த கட்சி தோற்று எதிர்கட்சி எதிர்கட்சியாகவே இருக்கும் பொழுது அந்த எதிர்கட்சி தலைவர் தேர்தலில் தோற்று போனார். அதனால் அந்த கட்சியை சேர்ந்த அடுத்தவர் எதிர்கட்சி தலைவரானார். பொதுவாக சட்டசபையை பொறுத்த வரைக்கும் ஒரு மரபு உள்ளது. எதிர்கட்சியாக இருப்பவர்கள் தங்களுக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்புவார்கள். அந்த தேர்தலில் தோற்றவர்கள் யாரும் சட்டமன்றத்திற்கு செல்ல இயலாது. பொதுவாக சட்டசபை கூட்டங்கள் கூடுகின்ற பொழுது அங்கே ஒரு மரபு உண்டு. எதிர்கட்சி தலைவர்களுக்கு என்று ஒரு தனி இருக்கையும் அவர்களுக்கு என்று தனி மரியாதையும் உண்டு. அதுபோல புதிய எதிர்கட்சி தலைவர் அந்த சட்டசபைக்கு சென்றார். அங்கு எதிர்கட்சிக்கு தலைவர் கூறிய இருக்கை இருந்தது, அதில் அவரை அமர மறுத்துவிட்டார். ஏனென்றால் அந்த இருக்கையில் தனக்கு முன்பு தன்னுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அமர்ந்ததனால் அந்த நாற்காலிக்கே மரியாதை கொடுத்து அந்த இருக்கையில் அமர மறுத்துவிட்டார். அது தலைமையின் சிறப்பு என்று குருநாதர் குறிப்பிடுகிறார். அது தொண்டரின் பணிவு என்று குறிப்பிடுகிறார். ராஜாஜியும் காமராஜரும் அரசியல் எதிரிகள். அரசியல் எதிரிகள் என்றால் இவர்களுக்குள் நிறைய கொள்கை வேறுபாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் உண்டு இருந்து வந்தது. 1952 காமராஜர் ராஜாஜியை முதன் மந்திரி பதவியை ஏற்கும்படி அவர் வீட்டிற்கே பலமுறை சென்று மன்றாடி கேட்டுக்கொண்டார். அதாவது காங்கிரஸ் கட்சி 1952 ஆட்சிக்கு வருகின்ற பொழுது காமராஜர் தான் முதல்வர் ஆகாமல் ராஜாஜியை முதல்வர் ஆக்க வேண்டும் என்று அவர் வீட்டிற்கு பல முறை சென்று வேண்டினார். கட்சியுள் இவர்கள் எதிரிகளாக கருத்து வேறுபாடுடன் கொள்கை வேறுபாடுடன் இருப்பது என்பது இவர்களுடைய சொந்த விஷயம். ஆனால் கட்சிக்கு ஆட்சி இருப்பதும் போவதும் நாட்டிற்கு பொதுவான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த லட்சியமான விஷயம். ஒரு கட்சியின் முக்கிய லட்சியமே எது? அவருடைய கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும், முதல்வராக வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியோட லட்சியமாக இருக்கும். இப்படி இந்த லட்சியம் சொந்த மரியாதையை கடப்பது லட்சியம். அதாவது காமராஜர் தன்னுடைய சொந்த மரியாதையை தன்னுடைய சொந்த கருத்து வேறுபாடுகளை விட்டு தன்னுடைய கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அந்த லட்சியத்திற்காக ராஜாஜியை போய் பல முறை சந்தித்து அவரை இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். இங்க காமராஜர் தன்னுடைய சொந்த மரியாதையை கடந்து அவருடைய லட்சியமே முக்கியம் என்று செயல்பட்டதனால் காமருடைய லட்சியம் சொந்த மரியாதையை கடந்த லட்சியம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ராஜாஜி முதலில் இந்த அழைப்பை ஏற்கவில்லை, முதலமைச்சராக சம்மதிக்கவில்லை. பின்பு முடிவாக முதலமைச்சராக ஆக சம்மதம் தெரிவித்தார். ராஜாஜி அப்படி முதல் மந்திரி ஆன போது அவருக்கு வயது 70. ராஜாஜி அதற்கு முன்னதாக கவர்னராக இருந்தார். கவர்னர் ஜெனரலாக, துணை கவர்னர் ஜெனரலாகவும் இருந்து ஓய்வு பெற்றார். 70 வயதில் இவருக்கு முதல்வர் பதவி, தலைமை பதவி தேடி இவரை வந்தது. இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும், இல்லாமல் ஒருவரை தேடி தலைமை பதவி வராது. இவருக்கு இது போன்ற தலைமை பதவி, முதல்வர் பதவி தேடி வந்ததற்கு காரணம் இவருடைய உழைப்புக்குரிய ஆர்வமும் அறிவின் தெளிவும் தான் இவருக்கு இந்த 70 வயதில் முதலமைச்சர் பதவியை தேடி தந்தது. அதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை குறிப்பிடலாம். ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இவருக்கு ஏராளமாக கடிதங்கள் வரும். அப்படி வருகின்ற கடிதங்களில் சில அர்த்தமற்ற கடிதங்களும் இருக்கும். கண் பார்வை சரியில்லாத வயதில் கூட இவர் முதல்வர் ஆபீஸில் அமர்ந்து கொண்டு அனைத்து கடிதங்களையும் படிப்பார். அப்படி படிக்கின்ற பொழுது ஒரு முறை பென்சிலால் கிறுக்கி எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை ரொம்ப சிரமப்பட்டு கடினப்பட்டு படித்துக் கொண்டிருந்தார். அந்த கடிதம் வந்து யார் எழுதியது என்றால் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு வயதான பாட்டி எழுதிய கடிதத்தை கண் பார்வை சரியில்லாத அந்த ராஜாஜி மிகவும் உற்று பார்த்து அதனுடைய விவரத்தை அறிய முற்பட்டு கொண்டிருந்தார். இது எதை காட்டுகிறது என்றால் இவருடைய உழைப்பின் ஆர்வத்தையும் இவருடைய அந்த கடமை உணர்வையும் காட்டுகிறது. இந்த உழைப்பின் ஆர்வமும் அவருடைய அந்த கடமை உணர்வும் தான் இவருக்கு இந்த தலைமை பதவியையே பெற்று தந்தது. அதே போல ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்து 2 ஆண்டுகளில் அவர் என்ன செய்வார் என்றால் தன்னிடம் வரும் ஃபைல் பேப்பர்களில் நடுவில் ஒரு கோடு போட்டு ஒரு புறமாக எழுத சொல்வார். அவங்களுக்கு வரக்கூடிய ஃபைல் எல்லாம் உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆபீசர்கள், அது மாதிரி ஒரு பக்கம் 2 பக்கம் எழுதியதை அவர் என்ன செய்வார் என்றால் அந்த நடு கோட்டிற்கு இந்த பக்கம் ஓரிரு வரியில் சுருக்கமாக எழுதி விடுவார். உயர் அதிகாரிகள் 2 பக்கம் எழுதிய விவரத்தை இவர் சுருக்கமாக ஒரே வாக்கியத்தில் எழுதுவார். இந்த அறிவு என்பது யாருக்கும் அவ்வளவு எளிதில் வராது. இவருடைய அனுபவத்தால் வந்த அறிவோட தெளிவு தான் இது. இவருடைய இந்த அறிவின் தெளிவும் உழைப்பின் ஆர்வமும் இவருடைய கடமை உணர்வு, ஒரு வயதான பாட்டி ஒரு பென்சிலால் எழுதின லெட்டர் தானேன்னு அதை உதாசீனப்படுத்தாமல் கடமை உணர்வோடு அதை படிக்கக்கூடிய அந்த கடமை உணர்வும் இவருடைய 70 வயதில் இவருக்கு முதல்வர் பதவியை, தலைமை பதவியை தேடி வர செய்தது. இவர் 2 ஆண்டுகள் முதல்வராக இருந்தார். பின்பு அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பின்பு புது மந்திரி சபையை காமராஜர் அவர்கள் அமைத்தார்கள். அந்த மந்திரி சபையில் ராஜாஜிக்கு ஒரு ஆட்சேபனைக்கு உரிய ஒரு அமைச்சர் அதில் இருந்தார். அவர் அந்த அமைச்சர் பதவியில் இருந்து அவரை நீக்க வேண்டும் என்ற கருத்து ராஜாஜிக்கு வந்தது. அதற்காக ராஜாஜி என்ன செய்தார் என்றார் காமராஜருடைய வீட்டிற்கு போனார். காமராஜரை பார்த்தவுடன், ராஜாஜியை பார்த்தவுடன் காமராஜர் எழுந்து வந்து குனிந்து பணிந்து ராஜாஜியை காரில் மீண்டும் ஏற்றி ராஜாஜி வீட்டிற்கே காமராஜர் சென்று நான் இங்கு வருவதுதான் முறை, நீங்கள் அங்கு வருவது சரியில்லை என்று கூறி பணிந்தார். அதே போல் காமராஜர் அவருக்கு 60வது வயது பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பொழுது ராஜாஜி அவர்கள் மாலை கொண்டு வந்தார்கள் காமராஜருக்கு அணிவிப்பதற்காக. அந்த மாலையை அவர் ராஜாஜின் காலில் விழுகின்ற அளவிற்கு குனிந்து பணிந்து அந்த மாலையை அவர் பெற்றுக்கொண்டார். இது எதை காட்டுகிறது என்றால் பதவி வேறுபாட்டை கடந்த மனம் ஏற்ற தலைமையின் லட்சணம் இது என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது இப்போது காமராஜர் முதல்வராக இருக்கிறார், ராஜாஜி முதல்வராக இல்லை, சாதாரண கட்சியில் இருக்கிறார். தான் முதல்வர் என்ற அந்த பதவி வேறுபாடு இல்லாமல் அவர் அந்த ராஜாஜிக்கு பணிவதுதான் தலைமையினுடைய லட்சணம். அந்த பணிவு என்பது தலைமைக்குரிய லட்சணம் என்று குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக தலைமைக்கு சிறப்பு எதுவென்றால் வலிமை. வலிமை எங்கே இருக்கின்றதோ அங்கே தலைமை சிறப்பு பெறும். அந்த தலைமையை, அந்த வலிமையை ஏற்கும் எளிமை உணர்வது என்னவென்றால் உடலுக்கு பாதுகாப்பு, உள்ளத்திற்கு நிம்மதி. தவறு செய்யவில்லை, நாம் செய்வது சரி என மனம் அமைதி அடையும். எப்பொழுது ஒரு எளிமை வலிமையை நாடுகின்ற பொழுது அந்த எளிமைக்கு உடலுக்கு பாதுகாப்பு வரும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு உதாரணம் சொன்றால் இந்த தத்துவம் விளங்கும் என்று நினைக்கிறேன். இப்போ ஒரு எஸ்டேட் இருக்கிறது, ஒரு எஸ்டேட்டில் ஒரு முதலாளி இருக்கிறார், அந்த முதலாளியில் இரண்டு தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். அந்த இரண்டு தொழிலாளர்களும் பக்கத்து பக்கத்து வீடு என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்குள் சண்டை வருகிறது. ஒரு தொழிலாளியை மற்றொரு தொழிலாளி அடிப்பதற்காக, தாக்குவதற்காக வேகமாக வருகிறான். உடனே அந்த மற்றொரு தொழிலாளி என்ன செய்கிறார், பயந்து போய் வேகமாக சென்று அந்த எஸ்டேட்டிற்குள் நுழைகிறார். நுழைந்து அந்த முதலாளியின் பாதுகாப்பிற்குள் சென்று விடுகிறார். அப்படி அந்த முதலாளியின் பாதுகாப்பிற்குள் செல்கின்ற பொழுது அந்த மற்றொரு தொழிலாளி வந்து இவரை தாக்குவாரா, தாக்க மாட்டார். ஏன்னா இவருடைய முதலாளி. அந்த முதலாளிக்கு நேராக மற்றொரு தொழிலாளி வந்து இன்னொரு தொழிலாளியை தாக்க மாட்டார். அப்போ அங்கே அந்த தொழிலாளியின் உடலுக்கு அங்கே பாதுகாப்பு கிடைக்கிறது. அந்த தொழிலாளியுடைய உடலுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பை கொடுத்தது எது, அந்த முதலாளியுடைய வலிமை. அங்கே தொழிலாளி என்பது எளிமைக்கு உரியவர், உடலாலும் அந்தஸ்தாலும் எளியவர். அங்கே முதலாளி என்பவர் உடலாலும் அந்தஸ்தாலும் வலியவர். அந்த தொழிலாளியின் எளிமை அந்த முதலாளியின் வலிமைக்கு அடங்குகின்ற பொழுது, பணிகின்ற பொழுது அந்த தொழிலாளியின் உடலுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அவருடைய உள்ளத்திற்கு, அந்த தொழிலாளியின் உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்கிறது. தான் இதன்போது முதலாளியிடம் வந்து சரணடைந்தது, தவறு செய்யவில்லை என்று மனம், தான் செய்தது சரி என்று மன அமைதி அடைகிறது. மன அமைதியும் உள்ளத்தின் நிம்மதியும் தருகின்றது. இது வந்து எதை குறிக்கிறது என்றால் உடலின் பாதுகாப்பு எளிமை தலைமையிடம் பெறுவது என்று கூறுகிறார்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பள்ளியிடத்துல கூட பார்த்தீங்கன்னா பசங்கக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரம் ஆசிரியர்கிட்ட வருவாங்க. ஆசிரியர்கிட்ட வந்தா அந்த முரட்டு பையன் கூட இன்னொரு பையனை தாக்க மாட்டான். ஏன்னா அந்த ஆசிரியருடைய வலிமை வந்து அந்த எளிமையான அந்த மாணவனுடைய பாதுகாப்பை தருகிறது. இதேதான் உடலின் பாதுகாப்பு எளிமை தலைமையிடம் பெறுவது என்று கூறுகிறார்கள். எங்கெல்லாம் இந்த எளிமை வலிமையை நாடுகிறதோ அங்கெல்லாம் உடலுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். தலைமை வளம் பெற்று சிறப்பு பெற்று வளர்ந்து நீடிப்பது உண்டு. தொண்டர் பொதுமக்கள் தலைமையை நினைந்து ஜீவனில் மலரும் பொழுது சமுதாயம், சமூகம், ஒவ்வொரு மனிதன் உள்ளும் வளர்கிறது. அதாவது இந்த மக்களாட்சி முறையை நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மக்களாட்சி முறையில் ஒவ்வொரு கட்சிக்கு என்றும் தொண்டர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தன் கட்சியின் தலைவரை இல்லை நாட்டின் முதலமைச்சரை அவர்கள் நினைத்து தன் ஜீவனில் மலர்கிறார்கள். தன்னுடைய தலைவர் தான் எல்லாம் என்று மலர்கிறார்கள். அப்படி மலர்கின்ற பொழுது ஒரு சமுதாயம், ஒரு சமூகம், ஒரு மனிதனுக்குள்ளே வளர்கிறது. நம்ம தலைவர், நம் நாடு, நம் முதல்வர் என்று ஒரு சமுதாய அமைப்பு அந்த மனிதனுள் வளர்கிறது. இதுதான் தலைமையின் அடிப்படை வலுவடைவதாகும் என்று கூறுகிறார்கள். இப்படி தொண்டர்கள், பொதுமக்கள் தன்னுடைய கட்சி தலைவர்கள், நம் நாட்டின் தலைவர்கள் மீது ஜீவனில் நினைத்து மலர்கின்ற பொழுது அந்த தலைமை எப்படி இருக்கும் என்றால் வலிமை பெற்று இருக்கும். அந்த தலைமை அவ்வளவு சீக்கிரம் அழியாது. அந்த தலைமை வலிமை பெற்று இருக்கும். அந்த கட்சி தலைவர் பலத்த வலிமை பெற்று இருப்பார். நம்ம தமிழக வரலாற்றில் கூட தாகும் வரை முதல்வராக இருந்தவரெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அது காரணம் என்னவென்றால் அந்த கட்சி தொண்டர்கள் அந்த தலைமையை, அந்த தலைவரை தன்னோட ஜீவனில் நினைத்து மலர்ந்ததனால் அவர் அப்படி ஒரு பெரிய ஒரு பேற்றை பெற்றார். பொதுவாக சொல் பேச்சு பிரபலம் தரும். இனிய சொல்ல இனிய சொல்லை கேட்பவருக்கு அந்த சொல் இதய கீதமாகும். ஒரு பேச்சாளர் பெற்ற பேரு என்னவென்றால் அவர் கூறும் சொல்லை அனைவரும் விரும்பி இனித்து ஏற்பது ஒரு பேச்சாளர் பெற்ற மிகப்பெரிய பேரு. மேடை பேச்சு தேர்தலை வெல்லும், பதவியை தரும். நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் கூட மேடை பேச்சாலேயே பேச்சு ஆட்சியை பிடித்த வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது போன்ற அந்த மேடை பேச்சு தேர்தலை வெல்லும், பெரிய பதவியை தரும். அப்படி பெற்ற பதவியை நீடிப்பது தலைமையின் வலிமை. ஒரு தலைமை வலிமையாக இருந்தால் தான் பெற்ற அந்த பெரிய பதவியை தொடர்ந்து நீடித்து இருக்கும். அந்த வலிமை இல்லாத தலைமை தனது பெற்ற பதவியை இழந்துவிடும். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் காங்கிரஸில் வலிமை உள்ளவர் ஒருவரே, அவர் யார் என்றால் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று கூறினார். சர்தார் வல்லபாய் பட்டேலை விரும்பு மனிதன் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் குறிப்பிட்டார். ஏனென்றால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது நம் நாட்டில் 564 குறுநில மன்னர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்தியாவுடன் சேரவில்லை. ஆங்கிலேயர்களும் அவர் இந்தியாவுடன் சேர்த்து சுதந்திரம் வழங்காமல் சென்று விட்டார்கள். இத்தகைய இக்கட்டான நெருக்கடியான நிலையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்த 564 குறுநில மன்னர்களையும் தன்னுடைய வலிமையால் இந்தியாவுடன் சேரும்படி வற்புறுத்தினார். இத்தகைய வலிமை அவர் பெற்றிருந்தாலும் காங்கிரஸ் பிரபலமான நாட்களிலும் அவருக்கு நேரு வந்தால் கூட்டம் வருவது போல் இவருடைய பொதுக்கூட்டத்திற்கு கூட்டம் வராது. கட்சி ஊழியர்களும் ஈடுபாடு உள்ளவர்களும் மட்டுமே அந்த கூட்டத்திற்கு வருவார்கள். ஏனென்றால் அவருக்கு அந்த பேச்சு சாதுரியம், மேடை பேச்சு என்பது சரியாக அவருக்கு வராது. ஆனால் வலிமை மிக்கவர், இந்திய நாட்டையே ஒன்றாக இணைத்தவர், நம்மளுடைய பகவானாலேயே அவர் வலிமை உள்ளவர், இனிமு மனிதன் என்று பாராட்டம் பெற்றவர். இவரது குடும்பம் 20 ஏக்கர் நிலம் உடையது. இவர் பாரிஸ்டர் படிக்க விரும்பினார், அதற்காக கடினமாக உழைத்தார். அதற்கு தேவையான பணத்தை சேர்த்து பாஸ்போர்ட் விசா பெற்று தன்னுடைய தமையன் வித்தல்பாய் பட்டேலிடம் ஆசி பெறுவதற்காக சென்றார். அவருடைய அண்ணன் வித்தல்பாயோ என்ன செய்தார் என்றால் தம்பியின் பணத்தை தான் எடுத்துக்கொண்டு லண்டன் போய் தான் பாரிஸ்டர் ஆனார். அதனால் தம்பி சர்தார் வல்லபாய் பட்டேல் மனம் சோர்ந்து விடவில்லை. தம்பி மீண்டும் முயன்று தாமும் பாரிஸ்டர் ஆனார். தம்பியின் சேமிப்பை எடுத்து போன வித்தல்பாய் மத்திய அசம்பிளி சபாநாயகராக உயர்ந்தார். தன்னுடைய உரிமையை, தன்னுடைய பணத்தை அண்ணனுக்காக விட்டு கொடுத்த தம்பி சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் துணை பிரதமரானார். இந்தியா இன்று ஒரு நாடாக இருப்பதற்கு பட்டேல் தான் காரணம் என்று ராஜேந்திர பிரசாத் கூறினார். இந்தியா இன்று ஒரு நாடாக இருப்பது பட்டேலின் தலைமை பண்பினால், தலைமையின் வலிமையால் தான். ஆனால் இன்று தலைமையில் இருப்பவர்கள், தலைவராக இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் பெரும்பாலும் நேர்மையற்றவர்களாகவும், ஊழல் செய்பவர்களாகவும், உண்மை இல்லாதவர்களாகவும், சுயநலம் இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? இதற்கு என்ன காரணம் என்று குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் தலைமை வலிமை பெற்றால் அது சுயநலமாகும். ஒரு தலைமை அறிவு பெற்றால் அது அல்பமாகும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது தலைமை வலிமை பெற்றால் அது சுயநலமாகும். இதற்கு நாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இந்திய நாட்டிலேயே வடநாட்டை சேர்ந்த ஒரு மத்திய மந்திரி இருந்தார். அவர் மாநிலத்தில் அதிக வலிமை பெற்றவர். அப்படி வலிமை பெற்றதால் தான் அவர் கட்சி அங்கே ஆட்சிக்கு வந்தது. அவர் மத்திய மந்திரியாகவும் இருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய தலைமை வலிமை பெற்றதால் அவருக்கு சுயநலம் வந்தது. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி என்று அவர்களுக்காக சொத்து சேர்த்தார், ஊழலில் மாட்டினார். இன்று அவர் தன்னுடைய அந்த கட்சி பதவியை இழந்து, எம்பி பதவியை இழந்து சிறையில் இருக்கிறார். இது அந்த தலைமையின் வலிமை சுயநலம் பெற்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சுயநலம் பெற்றால், அதாவது தலைமை வலிமை பெற்றால் அது சுயநலமாகும் என்பதற்கு அந்த வடநாட்டு மந்திரியை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து தலைமை அறிவு பெற்றால் அல்பமாகும் என்று குறிப்பிடுகிறார்கள். இதற்கு நாம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் மத்திய மந்திரியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவர் வந்து மிக சிறந்த ஒரு புத்திசாலி, வெளிநாட்டில் சென்று பட்டம் படித்தவர், மெத்த படித்தவர். இவர் மத்தியில் அமைச்சராக இருந்த பொழுது தனக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு உள்ள தொலைபேசி இணைப்பை, அதாவது அந்த எம்பி ஆபீஸிற்கு உள்ள ஒரு தொலைபேசி இணைப்பை தன்னுடைய சொந்த ஆபீஸ், தனியார் நிறுவனத்திற்கு அவர் அதை பயன்படுத்தி கொண்டார். அதில் பெருமளவு அது ஊழல் செய்தார். அதாவது அரசாங்க ஆபீஸிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தொலைபேசி இணைப்பை தன்னுடைய சொந்த ஆபீஸருடைய தனியார் நிறுவனத்திற்கு அதை பயன்படுத்தி கொண்டார். இந்த மாதிரி எண்ணம் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட வராது. இதுதான் அல்பத்தனமான எண்ணம் என்று சொல்வார்கள். இது எப்படி என்றால், அவர் பெற்ற தலைமை அறிவு பெற்றவுடன் அது அல்பமாக சிந்திக்க செய்கிறது, அல்பத்தை வெளிப்படுத்தியது. சரி, இப்படி வலிமை பெற்ற, அறிவு பெற்ற தலைமை சிறப்பு பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது போன்ற சுயநலத்தை அல்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய பெருந்தன்மையால் தன்னுடைய எண்ணங்களை உயர்ந்ததாக மாற்ற வேண்டும், தனது சிந்தனைகளை உயர்ந்ததாக மாற்ற வேண்டும், தன்னுடைய லட்சியங்கள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். தான் தனது குடும்பம் என்று இல்லாமல் உயர்ந்த லட்சியமாக நம் நாடு, நம் நாட்டு மக்கள் என்று உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படியே அந்த தலைமை எண்ணங்களை உயர்த்தினால், சிந்தனைகளை உயர்த்தினால், அது அந்த தலைமை பெரும் புகழை ஏங்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றது, ஏழை நாடு விடுதலை அடைந்தது. நம் நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது நம் நாட்டின் பொருளாதார நிலை மிகவும் பின்தங்கி இருந்தது என்பது நமக்கே தெரியும். சாப்பாட்டிற்கே கஷ்டப்படக்கூடிய நிலை மக்களுக்கு இருந்தது. அன்று உலகில் ஐரோப்பா செல்வம் பெற்ற நாடாக இருந்தது. இப்படி ஐரோப்பா செல்வம் பெற்ற நாடாக இருந்ததற்கு காரணம், அவர்களுடைய மனம் விழிப்படைந்தவர்கள், அதாவது அறிவு விழிப்படைந்தவர்கள் மற்றும் உழைப்பாளிகள். அவர்களுடைய மதமான புராடஸ்டன்ட் மதம் உழைப்பை உயர்ந்த லட்சியமாக்கியது. அவர்களுடைய விழிப்படைந்த மனமும் முறையாக செயல்படக்கூடிய திறமையும் கடின உழைப்பும் அந்த நாட்டை செல்வம் நிறைந்த நாடாக மாற்றியது. எனவேதான் ஐரோப்பா செல்வம் பெற்ற நாடாக அக்காலங்களில் திகழ்ந்தது. அன்று நம் இந்தியா எப்படி இருந்தது என்றால், ஏழை நாடாக இருந்தது. நம் இந்தியாவை பொறுத்தவரை மாய பிரபஞ்சம், கர்மம் நம் தர்மம். ரிஷி உயர்ந்த பெரிய லட்சியமாதலால் அவர்கள் ஆடாமல், அசையாமல், நகராமல் ஓரிடமாக உட்கார்ந்திருப்பதே உத்தமம் என்ற லட்சியம் கொண்டிருந்தனர். அந்த லட்சியமே சோம்பேறியாக நம்மை மாற்றியது. அதாவது ரிஷிகளுடைய உயர்ந்த பெரிய லட்சியமாதலால், ரிஷி என்பது உயர்ந்த பெரிய லட்சியமாதலால், ஆடாமல், அசையாமல், நகராமல் ஓரிடமாக உட்கார்ந்திருந்து இறைவனை தியானிப்பதே உத்தமம் என்ற லட்சியம் நம்மை சோம்பேறித்தனமாக ஆக்கியது, சோம்பேறியை ஆக்கியது என்று குறிப்பிடுகிறார். இந்த சோம்பேறித்தனம்தான் நம் நாட்டை ஏழை நாடாக மாற்றியது. நம் நாடு ஏழை நாடாக ஆகுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்நியர் படையெடுப்பு, இது போன்ற பல காரணங்கள் உண்டு. இதில் மிக முக்கியமான காரணம் இந்த சோம்பேறித்தனம். இந்த ஏழை நாடு, இந்திய நாடு எப்படி செல்வம் பெற முடியும் என்ற அனுபவம் அறிவாக இதுவரை உலகில் யாருக்கும் ஏற்படவில்லை. நேருவுக்கும், இந்திரா காந்திக்கும், உலக அறிஞர்களுக்கும் இது புலப்படவில்லை. ஏழையான இந்திய நாட்டை எப்படி நாம் செல்வமாக நாடாக மாற்றுவது என்ற அறிவு, ஞானம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் இந்த அறிவும் இந்த தெளிவும் காமராஜருக்கு இருந்தது. இந்த காமராஜர் இந்திய நாட்டை எப்படி செல்வம் நிறைந்ததாக மாற்றலாம் என்று அவர் ஆராய்ச்சி செய்தார். அவர் கண்ட விடை என்னவென்றால், தீர்வு என்னவென்றால், ஒருவர் படித்து விட்டால் அவன் முன்னுக்கு வந்து விடுவான், ஒருவன் முன்னுக்கு வந்து விட்டால் அந்த நாடு முன்னுக்கு வந்துவிடும் என்று அவர் கண்டார். ஆக நாடு முன்னேற வேண்டும் என்றால் மக்களுக்கு என்ன தேவை? கல்வி அறிவு வேண்டும் என்பதை அவர் கண்டுகொண்டார். அதனால் அவர் SSLC வரை படிப்பை இலவசமாக்கினார். அப்படி அவர் படிப்பை கொடுத்தும் பள்ளிக்கு நிறைய குழந்தைகள் வரவில்லை. காரணம் என்னவென்றால், உணவு. பள்ளிக்கு வந்தால் மட்டும் போதுமா? அவர்கள் படிக்க வேண்டும், பள்ளிக்கு நிறைய பேர்கள் வர வேண்டும். அதற்கு அவர்கள் வயிறார சாப்பிட்டால்தான் படிப்பு அவர்களுக்கு தலையில் ஏறும், அவர்கள் பள்ளிக்கே வருவார்கள். ஆகவே வயிறு நிறையாமல் படிப்பு வராது என அவர் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். இவருடைய இந்த கொள்கைகள், அதாவது அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும், அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற இவரது கொள்கைகள் நாடு முழுவதும் பரவி நல்ல அதிக பலனை தந்தது. நேருவுக்கும் இந்திராவிற்கு போன்ற உயர்ந்த நிலையில் பெரிய குடும்பத்தில் பெரிய படிப்பு படித்தவர்களுக்கு தோன்றாத இந்த சிந்தனை, இந்த எண்ணம் எளிய தொண்டரான காமராஜருக்கு தோன்றியதால் தான் எளிய தொண்டனாக இருந்த காமராஜரை முதலமைச்சராக ஆக்கியது. இந்த அறிவின் தெளிவுதான். இந்த லட்சியம் அவர் மனதில் விவரமான கருத்தாக விளக்கம் பெற்ற பின் மாநில தலைவர் நாட்டின் தலைவரானார். அதாவது மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் தேசிய காங்கிரஸ் தலைவராக ஆனார். அகில இந்திய தேசிய காங்கிரசிற்கு இவர் தலைவராக ஆனார். அவரை இப்படி தேசிய காங்கிரஸ் தலைவராக ஆக்கியது எது என்றால், இவருடைய அந்த தெளிவான அந்த கருத்து தான், அவர் மனதில் இருந்த அந்த தெளிவான சிந்தனையும் கருத்தும் தான். பின்பு அவர் தேசிய காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து அவர் விலகினார். அப்படி விலகிய பின்பும் அவருக்கு அந்த பிரபலம் கொஞ்சம் கூட குறையவில்லை. பெருந்தலைவர் என்ற பதவியை அவர் இழந்த பின்பும் அவர் பிரபலமாகத்தான் இருந்தார். இதற்கு காரணம் என்னவென்றால், தலைமையின் வலிமை இவருடைய லட்சியத்தால் பிரபலமாகும். அதாவது காமராஜருடைய வலிமை இவரது உயர்ந்த லட்சியத்தால் பதவி போன பின்பும் இவரை பிரபலமாக ஆக்கியது. இவருடைய உயர்ந்த லட்சியம்தான் இவருக்கு பிரபலத்தை தேடித்தந்தது, உயர்ந்த முதல்வர் பதவியை, தேசிய காங்கிரஸ் தலைவர் பதவியை பெற்றுத்தந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். இன்று பொதுவாக உலகில் இல்லாத அம்சம் என்னவென்று பார்த்தால் அது தலைமை. தலைமை என்ற பண்பு இன்று பொதுவாக உலகில் அவ்வளவாக இல்லை. ஸ்டாலின், சர்ச்சில், FDRக்கு பின் தலைவர் என ஒருவர் எழவில்லை. மாசேதுங் பெரும் தலைவராக இருந்தார். இருந்தாலும் சைனாவின் பாரம்பரியம், கம்யூனிஸ்ட் எதேச்சதிகாரம் இவற்றை கருதுகின்ற பொழுது உலக தலைவர் என்ற தகுதியிலிருந்து இவர் சற்று விலகி இருக்கிறார். கோர்பசவ் தலைமை உயர்ந்தது. இதுவரை உலகில் இது போன்ற தலைமை உற்பத்தி ஆகாதது. ஆனால் இந்த இவருடைய தலைமை சாதித்தது என்னவென்றால் அழிவைத்தான். அதாவது நெகட்டிவ் லீடர்ஷிப் என்று இவர் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்ன நெகட்டிவாக செய்தது என்றால், ரஷ்யாவின் மாபெரும் உள்கட்டமைப்பான கம்யூனிஸ்டத்தை அது அழித்தது. அந்த மாபெரும் ரஷ்யாவின் உள்கட்டமைப்பான கம்யூனிஸ்டத்தை உள்ளிருந்து தலைமை பதவியிலிருந்து அடியோடு அழித்தது. அதனால்தான் கோர்பச்சேவனுடைய தலைமை நெகட்டிவ் லீடர்ஷிப், அது அழிவை சாதித்தது என்று குறிப்பிடுகிறார்கள். இதுவரை உலகம் அறிந்த தலைமை அல்ல அது. கோர்பேசவனுடைய தலைமையை இதுவரை உலகம் அறிந்தது கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை நேருவுக்கு பின் இந்தியா ஒரு தலைவரை உற்பத்தி செய்யவே இல்லை. தலைமை என்பது பல்வேறு வகைகளாக உள்ளது. அவற்றை குருநாதர் இங்கே 12 வகையாக பிரித்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். 1, போர் முனை தலைமை. ஒரு பண்டைய காலம் என்றால் அரசர்கள் போரிடுகின்ற பொழுது அந்த போரை ஏற்று நடக்கக்கூடிய சேனாதிபதி. இன்றைய காலகட்டத்தில் போர்கள் சண்டை நடக்கின்ற பொழுது அதை தலைமை தாங்கக்கூடிய போர் வீரர், போர் தலைவர். அந்த போர் முனையில் அந்த போரில் உள்ளவர்களை, இராணுவ வீரர்களை தலைமை தாங்கி நடத்துவது ஒரு தலைமை. அது போர் முனை தலைமை, அந்த போரை நடத்துகின்ற தலைமை. அடுத்து ராஜ்யபார தலைமை, அதாவது அரசாங்கத்தை ஏற்று நடத்தக்கூடிய தலைமை. அடுத்து புரட்சியின் தலைமை, நாட்டில் ஏற்படக்கூடிய புரட்சி, அது எந்த புரட்சியாக இருந்தாலும் அந்த புரட்சியை ஏற்று நடத்தக்கூடிய தலைமை. அடுத்தது நிர்வாக தலைமை, ஒரு ஆபீஸாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும், ஒரு தொழிலாக இருந்தாலும், அதை நிர்வகிக்கின்ற தலைமை நிர்வாக தலைமை. அடுத்தது உற்பத்தி தலைமை, அதாவது தொழிற்சாலைகளில் ஒரு காரையோ அல்லது ஏதாவது பொருட்களையோ உற்பத்தி செய்கின்ற திறமை, உற்பத்தி திறமை, உற்பத்தி தலைமை. அடுத்தது சிருஷ்டிக்கு உரிய தலைமை, சிருஷ்டி என்றால் புதிதாக ஒன்றை உருவாக்குவது, அப்படி புதிதாக ஒன்றை படைக்கின்ற இதற்கு ஒரு தலைமையாக இருப்பது சிருஷ்டிக்குரிய தலைமை. அடுத்து மதத்திற்குரிய தலைமை, ஒரு குறிப்பிட்ட மதத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்கள், மதத்திற்குரிய தலைவர்கள், அது மதத்திற்குரிய தலைமை. அடுத்தது ஆன்மீகத்திற்குரிய தலைமை, ஆன்மீகத்திற்குரிய தலைமை என்பது ஞானிகள், ரித்திகள், மகான்கள், நம்முடைய மதர் பகவான் இவர்கள் எல்லாம் ஆன்மீகத்திற்குரிய தலைமையை தாங்கி நடத்தியவர்கள். அடுத்து மனித குலத்திற்குரிய தலைமை, கலைத்துறையில் தலைமை. கலை என்றால் உங்களுக்கே தெரியும், ஆடல் பாடல், விளையாட்டு, இது அனைத்துமே கலைதான். அந்த கலைத்துறையில் அவர்களை தலைமை தாங்கி நடத்துவது கலை தலைமை. அடுத்து அன்பிற்குரிய தலைமை, அதாவது அன்பு, நேசம், கருணை இவற்றை பரப்பி அனாதை இல்லங்களை நடத்துவது, கருணை காரியங்களை செய்வது, அன்பிற்கான காரியங்களை செய்வது, அந்த அன்பிற்குரிய தலைமையை குறிக்கும். அடுத்து திறமைக்குரிய தலைமை, இப்படி போர் முனை தலைமை, ராஜ்யபார தலைமை, புரட்சி தலைமை, நிர்வாக தலைமை, உற்பத்தி தலைமை, சிருஷ்டி தலைமை, மதத்திற்குரிய தலைமை, ஆன்மீகத்திற்குரிய தலைமை, மனித குலத்திற்குரிய தலைமை, கலைக்குரிய தலைமை, அன்பிற்குரிய தலைமை, திறமைக்குரிய தலைமை என பல வகையாக நாம் சில தலைமையை பிரிக்கலாம். இப்படி ஒவ்வொரு துறையிலும் தலைமை எழுகிறது. அறிவுத்துறையை பொறுத்தவரை தலைமையை உலகம் தலைமை என கூறாமல் மேதை என அழைக்கும், அது அறிவுக்குரிய தலைமையை மட்டும் அது தலைவர் என்று குறிப்பிடாமல் மேதை என்று அழைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு துறை தலைமைக்கும் உள்ள குணங்கள் தலைமையின் கண்ணோட்டத்தில் வேறுபடுகின்றது, அளவு கடந்து மாறுபடுகின்றது. உதாரணத்துக்கு கூற வேண்டும் என்றால், ஆன்மீக தலைமை ஏற்றவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும், அன்பு, கருணை, இரக்கம், விட்டு கொடுத்தல் போன்ற குணநலங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த குணநலங்களை போர் முனையில் உள்ள ஒரு வீரர், ஒரு தலைவர் இந்த குணநலங்களை ஏற்று செயல்படுத்த முடியுமா என்றால் முடியாது. ஒரு போர் முனையில் உள்ள ஒரு தலைமை ஏற்றவர் அங்கே அன்பு, விட்டு கொடுத்தல், கருணை இவற்றை வெளிப்படுத்தினார் என்றால் அவரால் அந்த போரில் ஜெயிக்க முடியாது. ஆக இது போன்ற ஒவ்வொரு துறைக்கான தலைமைக்கான குணங்கள் அந்த துறையை பொறுத்து மாறுபடும். ஒரு துறையில் உள்ள குணங்கள் அடுத்த துறைக்கு பொருந்தாது. இருந்தாலும் அனைத்து துறைகளுக்குமே பொருந்தக்கூடிய குணங்கள் என்று பொதுவான குணங்கள் உள்ளன. அப்படிப்பட்ட குணங்களை 10 குணங்களில் குறிப்பிடுகின்றார் குருநாதர் அவர்கள். அதாவது அனைத்து துறை தலைமைகளுக்கும் அனைத்து துறைகளுக்கும் பொருந்தக்கூடிய குணங்களை இங்கே 10 வகையான குணங்களை குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த குணங்கள் 1 உண்மை, 2 ராஜ கம்பீரம், 3 அடக்கம், 4 எளிமை, 5 திறமையில் முழுமை, 6 அனந்தமான கவர்ச்சி, 7 விரும்பி பணியும் பாங்கு, 8 தொடர்ந்து அறியும் மனப்பான்மை, 9 வெள்ளை மனம், 10 பாரபட்சமற்ற நடுநிலைமை. இந்த 10 குணங்களும் அனைத்து துறை தலைமைக்கும் பொருந்தும் என்று குறிப்பிடுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகிறேன், உண்மை, ராஜகம்பீரம், அடக்கம், எளிமை, திறமையில் முழுமை, அனந்தமான கவர்ச்சி, விரும்பி பணியும் பாங்கு, தொடர்ந்து அறியும் மனப்பான்மை, வெள்ளை மனம், பாரபட்சமற்ற நடுநிலைமை. இந்த 10 குணங்களும் அனைத்து துறையில் உள்ள தலைமை பொறுப்பை ஏற்றவர்களும் பின்பற்ற வேண்டிய குணங்களாகும். இந்த 10 குணங்களில் மதர் மிகவும் முக்கியமாக குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த பாரபட்சமற்ற நடுநிலைமையை குறிப்பிடுகிறார். ஒரு தலைமையில் இருப்பவர் அடிப்படையாக கொள்ள வேண்டிய குணம் என்னவென்றால், இந்த பாரபட்சபற்றம், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாரபட்சமின்றி நடுநிலையோடு இருக்க வேண்டிய நிலையை தான் மிக அடிப்படையான மனநிலை என்று மதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல் உண்மை என்பதும் மிக முக்கியமான ஒரு குணமாக செயல்படுகிறது. இங்கே உண்மையை பற்றி குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, உண்மை எனும் கருத்து ஆன்மீகமானது. பொதுவாக ஆன்மீகத்திலும் ஆன்மீகத்தில் அகம் புறம் என்று இரண்டு உண்டு. இதில் அகம் என்பது ஆன்மாவானால் புறம் என்பது சத்தியமாகும், அதாவது உண்மையாகும். நம்மளுடைய ஆன்மாவிற்கு, அதாவது நம்முடைய அகத்திற்கு எது வலிமை என்றால் ஆன்மாதான் வலிமை. ஒருவருடைய ஆன்மா எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய அகம் வலிமையாக இருக்கும். நம்முடைய புற வாழ்க்கைக்கு எது வலிமையை சேர்க்கும் என்றால் உண்மைதான் வலிமையை சேர்க்கும், சத்தியம்தான் வலிமையை சேர்க்கும் என்று குறிப்பிடுகிறார். அது உண்மை, ஆன்மாவுக்குரிய உண்மை. உண்மை என்பதற்குரிய லட்சணம் என்னவென்றால், நாம் இதுவரை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் பொய் பேசாமல் இருப்பதுதான் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் உண்மைதான், அது உண்மையின் ஒரு பகுதி. பொய் சொல்லாமல் இருப்பது உண்மையின் ஒரு பகுதி. உண்மையான உண்மை என்னவென்றால், அந்த உண்மைக்கு எது அழகு சேர்க்கும் என்றால் பிணக்கற்ற நிலை, அதாவது சுமூகமான நிலைதான் அந்த உண்மைக்கே அழகு சேர்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் என்று குறிப்பிடுகிறார். நாம் எப்பொழுது பிறருடன் மற்றவருடன் சுமூகமாக நிலையை மேற்கொள்கின்றோமோ அப்பொழுது நம்மிடம் உள்ள உண்மை அழகு பெறுகின்றது, லட்சணம் பெறுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். பிரம்மம் சிருஷ்டிக்க முடிவு செய்து, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க முடிவு செய்து சிருஷ்டியுள் வந்த முதல் நிலையை முழுமை நிறை உண்மை என்கிறார். பிரம்மம் சிருஷ்டிச்சதே உண்மையை தான் முதல அப்படின்னு சொல்கிறார்கள். மனிதன் பொதுவாக செயல்படுகின்ற பொழுது இரு நிலைகள் உள்ளன. அவை உள்ளே உள்ள நிலை அகம், மற்றொன்று புறம் வெளியே உள்ள நிலை. நமது மனதில், நம்மளுடைய எண்ணத்தில் உள்ளே உள்ள நிலையை நாம் புறத்தில் அப்படியே வெளிப்படுத்துவது நாகரிகம் கிடையாது. பழகுவதற்குரிய பண்பு ஆகாது. நம்முள் உள்ள மனநிலையை தனக்கென ஒதுக்கி வைத்துவிட்டு புறத்திற்கு தேவையானது போல் செயல்படுதல் நமக்கு அவசியம். இப்ப நம் நடைமுறையில் வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது கூட நமது உள்ளத்தில் நமது எண்ணத்தில் தோன்றுகின்ற அனைத்துமே நாம் அப்படியே வெளிப்படுத்துவோமா என்று கேட்டால் நாம் அப்படியே வெளிப்படுத்த மாட்டோம். நம்ம உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும், அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள விட்டாலும், சில காரியங்களை பிறருக்காக செய்கின்றோம், சில வார்த்தைகளை பிறருக்காக செய்கின்றோம். இப்ப நம்மளோட உறவினர் வீட்டிற்கோ அல்ல நண்பர் வீட்டிற்கோ செல்கிறோம், அங்க ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம், அது நமக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. அவங்கள்ட்ட இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மனசுல அது டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படியே நம்ம வெளிப்படுத்துவோம்னா வெளிப்படுத்த மாட்டோம், டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதுதான் நாகரிகம் என்று குறிப்பிடுகிறார்கள். உலகம் ஒருவரிடம் எதிர்பார்க்கும் பழக்கத்திற்குரிய பண்பு இது. இந்த பண்பு தான், இதே ஒரு பண்பு தான் சொல்றாங்க, இது நாகரிகத்திற்குரிய பண்பு. இந்த பண்பு தான் நடைமுறையில் என்னவாயிற்று என்றால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது என்று மாறியது. இப்படி நாம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது என்பது, அது வந்து சமூகத்தை பொறுத்தவரை ஒரு நாகரிகமான ஒரு பண்பாக இருந்தாலும் ஆன்மீகத்தை பொறுத்தவரை உள்ளும் புறமும் ஒன்று போல் இருப்பதுதான் உண்மை என்று குறிப்பிடுகிறார். நம் அகத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை புறத்தில் வெளிப்படுத்துவதுதான் உண்மை. நம் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு வெளியில் வேற ஒன்று சொல்வது உண்மை ஆகாது என்று குறிப்பிடுகிறார். இந்த உண்மையை எல்லாராலும் சொல்ல முடியுமா என்றால் எல்லாராலும் சொல்ல முடியாது. யாரால் நம் உள்ளத்தில் தோன்றுகின்ற உண்மையை அப்படியே வெளிப்படுத்த முடியும் என்றால், அதீத வீரமும் சூரத்தனமும் தீரமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் தான் இந்த உண்மையை அப்படியே வெளிப்படுத்த முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப நம்மிடம் அந்த உள்ளே உள்ள உண்மையை வெளியில் அப்படியே சொல்ல முடியவில்லை என்றால் நமக்கு வீரம் சூரத்தனம் தீரம் குறைவாக இருக்கிறது என்று பொருள். பொதுவாக ஒரு போர் முனையில் ஒரு தலைவனால் தன்னை நாடி வரும் இளைஞர்களுக்கு என்ன லட்சியத்தை கூற முடியும், என்ன என்ன அவர்களுக்கு பரிசாக அவர்களுக்கு என்னத்தை தர முடியும், அவர்களுக்கு என்ன வெகுமதி தர முடியும்? எதுவுமே தர முடியாது. அவர்களால் தர முடிவது என்னவென்றால், அவர்களால் அந்த இளைஞர்களுக்கு கூற முடிவது என்னவென்றால், நாட்டிற்கு உங்களுடைய நல்ல உயிரை திறனமாக மதித்து உவந்து தர பெருமைப்பட வேண்டும் என்று மட்டுமே கூற முடியும். வேற எதையுமே கூற முடியாது. 1940 சர்ச்சில் அதை கூறினார். போர் நடந்தபோது சர்ச்சில் அதை கூறினார். அதாவது உண்மையை கூறினார். அவர் உள்ளே என்ன உண்மை இருந்ததோ அதை அப்படியே வெளியே கூறினார். இளைஞர்களை தியாக செய்ய அழைக்கலாம். இளைஞர்கள் இந்த நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்வதற்காக வருவார்கள். ஆனால் அந்த நாட்டு மக்களிடம் உங்கள் மக்களை, அதாவது உங்களுடைய குழந்தைகளை பலியாக அனுப்புங்கள், இந்த நாட்டிற்காக தியாகம் செய்யுங்கள் என்று கூற முடியுமா? கூற முடியாது. ஆனால் அந்த சர்ச்சில் அவ்வாறு கூறினார். மக்களிடம் உங்களுடைய குழந்தைகளை, மக்களை இந்த உயிருக்காக, இந்த நாட்டிற்காக அவர்களுடைய உயிர்களை தியாகம் செய்ய சொல்லுங்கள் என்று கூறினார். அந்த மக்களும் அந்த சர்ச்சில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நாட்டிற்காக தன்னுடைய குழந்தைகளை மிலிட்டரிக்கு அனுப்பினார்கள். மக்களும் அந்த இளைஞர்களும் தங்கள் உயிர்களை நீத்தார்கள் நாட்டிற்காக. அப்படி மாண்ட மக்கள் மன நிறைவுடன் இறந்தனர். உண்மையை கூற தைரியம் வேண்டும், அதுவும் மழை போன்ற தைரியம் வேண்டும். வீரம், சூரத்தனம், தீரம் எனப்படும் குணங்கள் அபரிமிதமாக வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால்தான் நம்மால் அந்த உண்மையை நாம் வெளியிலே கூற முடியும். அந்த சர்ச்சிலுக்கு இது போன்ற வீரம், சூரத்தனம், தீரம் ஆகியவை இருந்ததால் தான் அவரால் அந்த மக்களிடம் உண்மையை சொல்லி இளைஞர்களை அவரால் கூப்பிட முடிந்தது. அந்த போரிலே அவரால் வெற்றியும் பெற முடிந்தது. விலங்கினத்திலும் சென்ற நூற்றாண்டுகள் வரையிலும் தலைமை என்று ஒரு முறை வந்துவிட்டால் அந்த தலைமை வேறு எங்கும் செல்லாது, அங்கே நிலையாக தங்கிவிடும். அது அடுத்த வாரிசுகளுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் மன்னராட்சி முறை இருந்தது. மன்னராட்சி முறையை பொறுத்த வரைக்கும் மன்னர் மன்னராக இருப்பார், அடுத்ததாக அவருடைய மகன் இளவரசராக இருப்பார், அவர் அடுத்த மன்னராக மாறுவார், பின்பு அடுத்தவருடைய மகன் அரசர் ஆவார். இப்படி மன்னராட்சி முறை இருந்தது. விலங்கினத்தை பொறுத்து கொண்டு பார்க்கின்ற பொழுது அந்த விலங்கினத்திற்கு முன்பே சொன்னது போல உடலால் வலிமை பெற்ற ஒரு விலங்கு தலைவனாக இருக்கும். அந்த விலங்கு இறந்த பிறகு அதனுடைய குட்டி வந்து தலைவர் தலைமை பொறுப்பை ஏற்கும். இது போன்று சென்ற நூற்றாண்டுகள் வரை தலைமை என்பது ஒரு முறை வந்தால் அங்கு நிலையாக தங்கியது. பரம்பரை வாரிசு உரிமை இருந்தது. அது என்ன காரணம் என்றால், அது உடல் விழிப்பு என்பதால் உரிமையை உடலால் பிறப்பால் பெறுகிறது என்றால், மன்னர் ஆட்சி காலத்திலும் விலங்குகளிலும் உடலுடைய தலைமை தான் அங்கு செயல்படுவது, உடலுடைய விழிப்பு தான் செயல்படுவதால் அங்கே அந்த உரிமையை உடலால் பிறப்பால் பெறுகின்றனர். பின்பு மக்களாட்சி வந்தது. மக்களாட்சி வந்த பின் தலைமை உரியவருக்கு தேர்ந்ததால் மாறுகிறது. அதாவது இப்ப மக்களாட்சியில் இன்று நாம் மன்னர் முறைப்படி போன்ற ஒரு முதல்வரானால் அடுத்தது அவர்களுடைய குழந்தைகளையோ அவர்களுடைய பேர குழந்தைகளையோ நாம் முதல்வராக தொடர்ந்து நாம் ஆக்குவது கிடையாது. நாம் நம்மளுக்கு பிடித்தவரை தேர்தல் மூலமாக தேர்வு செய்து நாம் முதல்வராக ஆக்குகிறோம். இது மக்களாட்சி முறை வந்ததனால் உடல் என்ற நிலையிலிருந்து தலைமை மாறி உணர்வு மனம் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது. ஆன்மீக தலைமையில் சமூகம் பழைய பழக்கங்கள் நிலவுகின்றன, அவை சம்பிரதாயங்களாக இருக்கின்றன. இங்கே ஆன்மீகத்தின் உட்கரு என்பது உச்சகட்ட உயர்வை சிறிது நேரம் மட்டுமே பெற்றிருக்கிறது. அந்த சிறிது நேரத்தில் மட்டும்தான் அந்த ஆன்மீகத்திற்குரிய அந்த சிறப்பம்சம் வெளிப்படும். அதுதான் அந்த தலைமைக்குரிய நேரம். அதாவது அந்த ஆன்மீகத்தில் தலைமைக்குரிய நேரம் அதுதான் என்று குறிப்பிடுகிறார்கள். மற்ற நேரங்களிலெல்லாம் சம்பிரதாயங்களும் பழைய பழக்கங்களுமே ஆன்மீகத்தில் இன்று இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். எலிசபெத் மகாராணியாக இருந்த பொழுது பூர்வ ஜென்மத்தில் அன்னை எலிசபெத் மகாராணியாக இருந்தார் என்று நாம் எல்லாம் தெரிந்ததுதான். அன்னை எலிசபெத் மகாராணியாக இருந்தார் என்றால் எலிசபெத் மகாராணி பிறந்ததிலிருந்து இறந்தது வரை அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் இல்லை. எலிசபெத் ராணியில் கொஞ்ச காலங்கள் மட்டுமே அவர் அன்னை அவர்கள் இருந்தார். முக்கியமான நேரங்களில் மட்டும் அன்னையோட அம்சம் அவரிடம் வெளிப்பட்டது. பின்பு அந்த எலிசபெத் ராணியிலிருந்து அவர் வெளிப்பட்டு வெளிவந்துவிட்டார். நெப்போலியன் ஐரோப்பாவை வெல்ல முயன்ற பொழுது பெரும் அளவு வெற்றி அவர் பெற்றதற்கு காரணம் என்னவென்றால், பகவான் அவர் வெற்றி பெற்ற காலகட்டத்தில் அவருடைய உடலில் அவருடைய அம்சம் இருந்தது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பகவானுடைய முற்பிறவி வந்து நெப்போலியன் என்று சொல்லுவோம். நெப்போலியன் நெப்போலியன் பிறந்ததில் இருந்து அவர் இறக்கின்ற வரை பகவானுடைய அம்சம் அவரிடம் இல்லை. அந்த பகவானுடைய அம்சம் அவருடைய வாழ்நாளில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் மேற்கொண்ட அனைத்து போர்களிலுமே அவர் வெற்றி பெற்றார். அவர் பெற்ற வெற்றி என்பது அவர் பெற்ற வெற்றி கிடையாது, அவருள் இருந்த பகவானுடைய அவதார அம்சம் பெற்ற வெற்றி. அப்படி அந்த நெப்போலியனுக்குள் இருந்த அந்த அவதார அம்சம் அவரை விட்டு விலகிய பின் அவருக்கு தோல்வி எழுந்தது. அதன் பின் நெப்போலியன் வெறும் உடலால் ஆனவர். அங்கே ஆன்மீகத்திற்குரிய பகவானுடைய அம்சம் இல்லை. இங்கே அவன் உடலால் ஆனவனாக இருந்ததனால்தான் நெப்போலியன் வெல்லிங்டனால் தோற்கடிக்கப்பட்டார். எனவே ஆன்மீக தலைமை உச்சக்கட்ட உயர்வுக்கு உரியது. அந்த உயர்வு போனவுடன் தலைமையும் விலகும். ஆன்மீக தலைமை என்பது பகவானுடைய தலைமையை கூறுகலாம். அந்த பகவானுடைய அந்த ஆன்மீக தலைமை என்பது உச்சக்கட்ட உயர்வுக்கு உரியது. அந்த பகவானுடைய அந்த உச்சக்கட்ட உயர்வு அந்த அம்சம் நெப்போலியனிடம் இருந்த பொழுது அந்த நெப்போலியனும் உச்சக்கட்ட உயர்வில் இருந்தார். அந்த பகவானுடைய அம்சம் நெப்போலியன் விட்டு விலகியவுடன், அந்த பகவானுடைய அம்சம் என்ற அந்த உயர்வு அவரை விட்டு போனவுடன், அவரை விட்டு அந்த தலைமை என்ற பதவியும் போய் அவன் தோல்வி அடைந்து சாதாரண ஒரு மனிதனாக மாறினார். அதே போல் இந்த போர் முனை போர்க்களம் என்பது ஒரு பெரிய உலகம். அப்படி ஒரு போர் நடக்கின்ற பொழுது ஒரு நாட்டில் அந்த நாட்டின் எனர்ஜி முழுவதும் எங்கே இருக்கும் என்றால் அந்த போர்க்களத்தில் தான் இருக்கும். அந்த சேனை தலைவர் அந்த நாட்டினுடைய எனர்ஜியை தன் உடலில் சக்தியாக அவர் அறிவார். அந்த எனர்ஜி அந்த சக்தி என்பது அந்த போர் முடிந்த பின் அந்த அவரை விட்டு அந்த ஜெனரலை விட்டு சென்றுவிடும். அந்த போர் முடிந்த பிறகு அந்த ஜெனரலுக்கு அந்த சக்தியோ அந்த வீரியமோ அதனால் வரும் கம்பீரமோ இருக்காது. அப்ப அந்த ஜெனரலுக்கு அந்த வீரத்தை சக்தியை வீரியத்தை கம்பீரத்தை கொடுத்தது எதுவென்றால் அந்த போர்க்களம். அந்த போர்க்களத்திற்கு அந்த எனர்ஜியை எது கொடுத்தது என்றால் அந்த நாட்டினுடைய எனர்ஜி. அப்படி அந்த நாட்டினுடைய எனர்ஜியை போர்க்களத்தில் அந்த ஜெனரல் பெற்று இருக்கின்ற பொழுது அந்த சூழல் எதுவானாலும், மண்ணானாலும் காற்றானாலும் எதுவாக இருந்தாலும் சேனாதிபதியினுடைய ஆணைக்கு அது பணியும். அந்த போர் நடக்கின்ற காலத்தில் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள் அவையிடும் சண்டை போரின் நிலைமையை குறிக்கும். அதை வைத்தே அந்த போர் எப்படி நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக மண் தன்னுடைய வாடை என்ற மொழியால் ஜெனரலிடம் பேசும் என்று குருநாதர் இங்கே குறிப்பிடுகிறார். அதாவது போர்க்களத்தில் உள்ள மண் கூட ஜெனரல்கிட்ட பேசும், அந்த வாசனையின் மூலமா பேசும்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை இங்கே குருநாதர் குறிப்பிடுகிறார். ரஷ்யாவில் ஒரு பிரபல ஜெனரல் இருந்தார். அவர் என்ன செய்வார் என்றார், போர் தொடங்குவதற்கு முன் ஒரு கை மண்ணை எடுப்பார். அந்த போர்க்களத்திலிருந்து ஒரு கை மண்ணை எடுத்து முகர்ந்து பார்ப்பார். அந்த முகர்ந்த உடனேயே அந்த மண் அன்று மாலை அந்த போரின் முடிவை, வெற்றியா தோல்வியா என்ற முடிவை அவரிடம் கூறிவிடுமா. அந்த மண் அவ்வளவு ஜீவனாக அவரிடம் பேசியிருக்கிறது. இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில கூட நாம் பார்க்கலாம். விவசாயிகளுக்கு அந்த மண் பேசும். அந்த விவசாயி என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மண்ணை அள்ளுவாங்க. கையால் அள்ளி பார்த்த உடனேயே அந்த மண்ணோட அந்த நிறத்தை வச்சு, இந்த மண்ணில் சத்து இருக்கு, இது சத்து இல்லை, இந்த மண்ணில் இந்த பயிர் நல்லா விளையும், இந்த பயிர் விளையாது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த விவசாயிகிட்ட அந்த மண் வந்து பேசுது. அதே போல இந்த கிரிக்கெட் விளையாடுறப்ப கூட பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடுகின்ற பொழுது அந்த பிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பிச்சை வச்சு அந்த விளையாட்டு வீரர் சொல்லிடுவாரு, இந்த பிச்சு நம்மளுக்கு சாதகமா இருக்கு, இந்த பிச்சு சாதகமா இல்லை, இப்ப நம்ம விளையாட்டை நம்ம கடினமா விளையாடணும், வேற விதமா நம்ம பால வந்து த்ரோ பண்ணணும், அப்படிங்கறத அந்த பிச்சை வச்சு அவங்க தேர்ந்தது அவங்க வந்து முடிவு செஞ்சிருவாங்க. அப்ப அந்த கிரிக்கெட் வீரர் அந்த பிச்சு வந்து மண்ணுங்கிறது பேசுது. இது போல மண்ணு வந்து தன் வாடை என்ற மொழியால் ஜெனரலிட பேசும். எப்பொழுது என்றால் அந்த போர்க்களத்தில் தான், சாதாரண நல்லா பேசாது. அப்படி பேச வைப்பது வந்து அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய எனர்ஜி. பொதுவாக போர் என்பது அனைத்தும் ஒருங்கிணைந்த சூழல், அதாவது நாட்டினுடைய எனர்ஜி, அந்த படை பலம், அந்த மண், ஆகாயம், காற்று ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைந்த சூழல் தான் அந்த போர்க்களம் என்று நாம் கூறுவது. ஒருவருடைய தலைமை மனப்பான்மை அவர் எந்த வேலை செய்தாலும் அங்கு வெளிப்படும். சில வேலைகளை பார்த்தீங்கன்னா அந்த வேலை செஞ்சதை வச்சு இது யார் செஞ்சது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவு நேர்த்தி இருக்கும், அவங்களுடைய தலைமை பண்பு அதுல வெளிப்படும். இதேதான் முன்னோர்கள் பழமொழியாக என்ன கூறுவார்கள் என்றால், கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் திறந்து வையகம் காட்டுவானா என்று கூறுவார்கள். ஐசன்ஹவர் என்ற ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார். இவர் இரண்டு முறையும் இவரே அமெரிக்காவில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்காவில் ஒரு சட்டம் உண்டு. அது என்ன சட்டம் என்றால், அங்கே ஒருவர் இரண்டு முறைக்கு மேல் ஜனாதிபதியாக ஆக முடியாது என்பது அந்த சட்டம். அந்த சட்டம் மட்டும் அந்த அமெரிக்க நாட்டில் இல்லாவிட்டால் இந்த ஐசன்ஹவர் தான் சாகும் வரை ஜனாதிபதியாக இருந்திருப்பார், அவர் எவரும் தோற்கடித்திருக்க முடியாது என்று அனைவரும் கூறுவர். இவர் ஜனாதிபதியாக இந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இவர் பெரும்பாலும் கோல்ஃப் என்ற விளையாடை தான் விளையாடி கொண்டே இருப்பார், விளையாட சென்று விடுவார். அந்த ஜனாதிபதி பீடத்தில் இருந்து அவர் அதிக நேரம் வேலை செய்ய மாட்டார். நாட்டினுடைய நிர்வாகம் தலைவர் இன்றியே மிகவும் சிறப்பாக நடந்தது. அந்த நிர்வாக திறன் அவ்வளவு சிறப்பாக அமைந்திருந்தது. அதாவது ஜனாதிபதி பீடத்தில் அமர்ந்து அதிக நேரம் செலவழித்து தான் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது இல்லை. அந்த பீடத்தில் அமராமல் விளையாட்டில் நேரத்தை கழித்து கொண்டு கூட தன்னுடைய திறமையால் நாட்டை திறம்பட சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். ஏனென்றால் அதிக நேரம் அவர் ஆட்சி பீடத்திலே, அந்த ஜனாதிபதி பீடத்தில் அவர் இருக்க மாட்டார். இதற்கு என்ன காரணம், இவர் எப்படி அந்த நிர்வாகத்தை மேற்கொண்டார் என்றால், அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இவர் வந்து ஒரு தரைப்படையில் அவர் ஆபீசராக வேலை செய்து கொண்டிருந்தார். இவர் தன் பதவிக்காக கடினமாக உழைக்க முற்பட்டார். தன்னுடைய பதவி உயர்வுக்காக எல்லா ஆசைகளையும் துறந்தார். உலக சரித்திரத்தை ஊன்றி படிக்கும் படிப்பில் சேர்ந்தார். தன் நேரத்தை எல்லாம் இரவு பகலாக அதில் கழித்தார். இவர் தனக்கென்று ஒரு கொள்கை கொண்டிருந்தார். அந்த கொள்கை என்னவென்றால், எந்த அதிகாரியை விட்டு நான் வேறு இடம் போக வேண்டும் என்றாலும் அந்த அதிகாரி என இழக்க வருந்தும் நிலையை ஏற்படுத்துவேன் என்று தனக்குள் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார். அதாவது எந்த அதிகாரியை விட்டு நான் வேறு இடம் போக வேண்டும் என்றாலும் அவர் என்னை இழக்க வருந்தும் நிலையை ஏற்படுத்துவேன் என்று தனக்குள் அவர் சபதம் எடுத்துக்கொண்டார். அதுபோலவே தனது சபதத்தை நிறைவேற்றினார். இதற்காக இவர் பெரிதும் உழைத்து கடும் முயற்சியை மேற்கொண்டார். இவரது கொள்கையை போலவே, இவருடைய சபதத்தை போலவே ஒவ்வொரு முறையும் இவருக்கு மாற்றல் வந்தால் இவருடைய அதிகாரிகள் இவர் போவதற்கு வருத்தப்படுவார்கள். இவரது துறையில் தன் மேல் அதிகாரிகளுக்கு எழுதி கொடுக்கும் ரிப்போர்ட்டுகள் மிகவும் முக்கியம். அந்த ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் தான் அந்த மேல் அதிகாரி செயல்படுவார்கள். பொதுவாக ஒரு வேலை முடிந்தவுடன் 10 பக்கம் அல்லது 20 பக்கம் ரிப்போர்ட் எழுதுவது அதிகாரிகளுடைய வழக்கம். சில சமயங்களில் இந்த அறிக்கை 50 பக்கமும் இருக்கும். இந்த ஐசன்ஹவர் என்பவர் அதுபோல் அதிகாரிகள் எழுதி கொடுக்கும் ரிப்போர்ட்டை தனது மேல் அதிகாரிகள் படிப்பதை கூர்ந்து கவனித்தார். அதிலிருந்து அவர் ஒரு உண்மையை, ஒரு சூட்சுமத்தை கண்டுகொண்டார். அது என்னவென்றால், ரிப்போர்ட் 10 பக்கமானாலும் 50 பக்கமானாலும் மேல் அதிகாரிகள் புரிந்து கொள்வது அதன் சாரத்தையே. அந்த சாரம் பத்து ஐம்பது பக்கம் இல்லாமல் பத்து வாக்கியமாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். அதாவது கீழ் அதிகாரிக்கு விளக்கம் புரிகிறது, மேல் அதிகாரிகளுக்கு அதனுடைய சாரம் மட்டுமே புரிகிறது. கீழ் அதிகாரிகளுக்கு சாரம் புரிவதில்லை என்றும் ஐசன்ஹவர் அறிந்தார். அந்த சாரத்தை கண்டுகொள்ள உழைத்தார். சுலபமாக அந்த சாரத்தை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவருக்கு அந்த சூட்சமும் புரியவில்லை. மேல் அதிகாரி சிந்தனை செய்வது போல் சிந்திக்க கீழ் அதிகாரிக்கு அனுபவம் இல்லை, அதனால்தான் அதனுடைய சாரத்தை நம்மால் கிரகிக்க முடியவில்லை என்று அறிந்து கொண்டார். அனுபவம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, அதனை அறிவால் பெறலாம் என கருதி அதற்குரிய அறிவை நாடி ஏராளமான ரிப்போர்ட்களை அவர் படித்தார், புத்தகங்களை படித்தார். அவருக்கு அந்த சாரம் விளங்கியது. அதிலிருந்து தாம் எழுதும் ரிப்போர்ட்களில் சாரத்தையும் சுருக்கி எழுதுவார். மேல் அதிகாரிகளுக்கு இந்த சாரத்தை மட்டும் படித்து விரைந்தனர், வியப்பாகவும் இருந்தது. ஏன்னா மேல் அதிகாரிகள் மட்டுமே அந்த சாரத்தை உணரக்கூடியவர்கள், சாதாரண ஊழியராக அதிகாரியாக இருக்கின்ற இவர் எப்படி அந்த சாரத்தை உணர்ந்தார் என்று அவர்களுக்கு வியப்பாக இருந்தது. மேல் அதிகாரிக்கு மட்டுமே உள்ள திறமை இவருக்கு வந்தவுடன் இவர் மேல் அதிகாரியாக மாறினார். பின்பு ஐரோப்பிய படைக்கு தலைவரானார், போரில் வெற்றி பெற்றார், பின்னர் தேர்தலில் வெற்றி பெற்றார், ஜனாதிபதியானார். உயர் அதிகாரிகள் 70 பக்கம் 80 பக்கம் என பல ரிப்போர்ட்களை தினமும் கொண்டு வருவார்கள். பொதுவாக எல்லா ஜனாதிபதிகளும் இந்த எல்லா ரிப்போர்ட்டுகளையும் 70-80 பக்க ரிப்போர்ட்டுகளை கூர்ந்து படிப்பார்கள். அதுவே ஜனாதிபதிகளுக்கு உழைப்பு. இதற்காக அவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டனர், அதிக நேரத்தை செலவழித்தனர். ஐசன்ஹவர் இதுபோல் தன்னிடம் வரும் ரிப்போர்ட்டுகளை திரும்பி கொடுத்து விடுவார். இந்த 70 பக்க 70 பக்க ரிப்போர்ட்டுகளை எல்லாம் 10 பக்கத்தில் வேண்டும், எனக்கு வெறும் 10 வாக்கியமாக எழுதி கொடுங்க என்று கூறுவார். இதனால் அவருக்கு வரக்கூடிய ரிப்போர்ட் என்பது சுருங்கியது. இதனால் இவருடைய உழைப்பின் நேரம் என்பது சுருங்கியது. ஜனாதிபதிக்கு ஓய்வு கிடைத்தது. இதனால் இவரா ஜனாதிபதி என்ற பீடத்தில் அவர் அமர்ந்து அதிக நேரம் வேலை செய்யாமல் அதன் சாரத்தை புரிந்து கொண்டு எளிதாக அவர் வேலை செய்தார். அவர் ஓய்வு நேரங்களில் கோல்ஃப் விளையாட சென்றார். இதுபோல் உழைப்பின் திறம் அதிகமாகி அறிவின் சாரமானால் மனிதன் உயர்கிறான், அவனை நாடி தலைமை தேடி வருகிறது. அந்த ஐசன்ஹவர் போல உடலால் அதிகம் உழைக்க வேண்டும் என்று இல்லாமல் தன் அறிவின் கூர்மையால் அந்த சாரத்தை மட்டும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய திறனை பெற்றோம் என்றால் நம்மை அந்த உயர்ந்த பதவி நம்மளை நாடி வரும், நமக்கு அதிக நேரமும் கிடைக்கும் என்று கூறுகிறார். இந்த திறன் என்பது பொதுவாக அனுபவத்தால் வரும். அனுபவத்தால் பெற முடியாததை நம்முடைய கடின உழைப்பால் அறிவால் பெறலாம். இதற்கு கடல் போன்ற உழைப்பும் திறமையும் நமக்கு வேண்டும். இது போன்ற கடல் போன்ற திறமையும் உழைப்பும் நமக்கு இருந்தது என்றால் ஐசன்ஹவரை போல நாமும் சிறந்த ஒரு தலைவராக மாறலாம். பொதுவாக நடைமுறையில் தலைமை என்பது கடுமையாக இருக்கும். தலைமை என்றாலே கடுமையாக இருப்பதுதான் இயல்பு. அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, தலைமை பதவிக்கு வந்தவர்கள் அவர் ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்தவராக இருந்தாலும் கூட அந்த தலைமை என்ற ஒரு பதவிக்கு வந்தவுடன் மற்றவர்கள் அதிகாரம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். தான் சொல்வதை அனைவரும் கேட்க வேண்டும் என்று அதிகாரம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய தலைமையின் இயல்பும் என்று கூறுகிறார்கள். இது ஒரு சிறந்த ஒரு பண்பா என்றால் இது ஒரு சிறந்த பண்பு கிடையாது. தலைமை இனிமையாகவும் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தலைமை இனிமையாக இருப்பதுதான் உயர்ந்த தலைமை என்று குருநாதர் குறிப்பிடுகிறார். அப்படி தலைமை இனிமையாக இருந்தது, பல பேர்கள் இருந்தது. அதில் மிக முக்கியமானவர் யார் என்றால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து ஆன்மீகத்திற்கு தலைமை ஏற்று செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய தலைமை என்பது மிகவும் இனிமையாக இருந்தது. பகவானுடைய ஆன்மீக தலைமை என்பது இனிமையும் அடக்கமும் மௌனமும் உடையதாக இருந்தது. இதற்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக நாம தெரிந்து கொள்ளலாம். பகவான் வந்து அவருடைய சாதகர்கள் எல்லாமே அவர் வந்து தன்னை போலதான் உயர்வாக நடத்துவார். யாருமே அவர்களை வந்து தன்னை சிற்றியர்கள் என்றோ தனக்கு அடிமைகள் என்றோ அவர் நடத்தியதே இல்லை. சாதகர்களுடன் அமர்ந்து பேசுகின்ற பொழுது கூட அவர் சரிசமமாக நாற்காலி அமர வைத்துதான் அவர் பேசுவார்கள். சாதகர்களுக்கு அவர் பேசுகின்ற பொழுது பகவான் பொதுவாக கடிதம் எழுதுவார். பொதுவாக நாம் கடிதம் எழுதினால் மற்றவரிடம் அனுப்ப வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வோம் என்றால் இந்த கடிதத்தை கொடுத்து இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிடு, இந்த லெட்டரை அனுப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பகவான் வந்து சாதகர்களையோ அல்லது மற்றவர்களையோ அந்த கடிதத்தை கொடுத்து இதை அனுப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். இந்த கடிதம் போய் சேர வேண்டும் அல்லவா அப்படின்னு தான் கேட்பாங்களாம். எவ்வளவு ஒரு அடக்கம், எவ்வளவு ஒரு இனிமை, எவ்வளவு ஒரு பணிவு என்பதை பாருங்க. அப்ப அந்த பகவானிடம் இருந்த தலைமை என்பது இனிமையான பணிவு, அடக்கமான பணிவு. அதுபோல பகவான் வந்து மௌனத்தில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல் பகவான் மௌனத்தில் இருந்த பொழுது ஒரு சாதகர் பகவானிடம் பேசியே ஆக வேண்டும், பகவான் தன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று அடமாக இருந்தார், மிகவும் வற்புறுத்தினார். பொதுவாக நினைத்து பாருங்க, 20 வருடம் மௌனமாக இருந்து பெற்ற அந்த மௌனத்தை தவ வலிமையை யாரும் கலைக்க முன்வர மாட்டார்கள். ஆனால் பகவான் அந்த சாதகருடைய கேட்டது கொண்டதற்காக அவர் மேல் எரிச்சல் படாமல் கோபப்படாமல் அவர் இனிமையாக அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த 20 ஆண்டுகால மௌனத்தை அவர் கலைந்து அந்த சாதகரிடம் பேசினார். அவருடைய தலைமை என்பது அவ்வளவு உயர்ந்ததாக இனிமையாக இருந்தது. இது போன்ற பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் மதரும் தலைமை ஏற்று அவர் செயல்பட்ட பொழுது அவர்கள் பல இனிமையான புதிய ஆன்மீக கருத்துக்களை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவற்றில் முக்கியமான கருத்துக்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, வாழ்வு அனைத்தும் யோகம், வாழ்வையே யோகமாக மாற்றுவது, பிறர் குறைக்கு நாம் பொறுப்பேற்று சேர்ப்பது, உலகம் அற்புத நிகழ்ச்சிகளால் ஆனது என்று ஏற்பது, சிறியது பெரியது என பாகுபாடு இல்லை என்பது, உயர்ந்தது தாழ்ந்தது என்று இல்லை, அனைத்தும் சமம்தான் என்று அறிவது, மனம் தவறு என்பதை ஆன்மா சரி என்று ஏற்கும் என்று கூறியது, உலகில் தீமை என்பதே இல்லை, தீமை என்பது ஆண்டவனின் திருவுருவம் என்று கூறியது, இது அனைத்துமே அன்னை பகவானுடைய ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள். அவர்கள் இனிமையையும் கனிவையும் அவருடைய தலைமையில் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை வெளிப்படுத்தும் கருத்துக்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சூழலில் நுழைந்தவுடன் சூழல் மிருதுவாக உடலை ஸ்பரிசிக்கும், இனிமையான உணர்வு எழும் என ஸ்ரீ அன்னை அவர்கள் கூறியுள்ளார்கள். பகவானுடைய ஆன்மீக தலைமை பிரபஞ்ச வாழ்வை நடத்தியது, 2ஆம் உலகப் போரை வென்றது அனைவரும் சர்ச்சில் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த 2ஆம் உலகப் போரை வென்றதே பகவானுடைய அந்த ஆன்மீக தலைமை தான், ஆன்மீக பலம்தான், யோக பலம்தான். அதுபோல பகவானுடைய ஆன்மீக தலைமை 3ஆம் போருக்குரிய அந்த வேரை அறுத்தது, நம்ம இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது. மென்மையும் இனிமையும் வலிமை பெறுவது ஆன்மீகம். பகவானுடைய மென்மையும் இனிமையும் வலிமை பெற்று 2ஆம் உலகப் போரை வென்றது, 3ஆம் உலகப் போருக்கான வேரை அறுத்தது, இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது. இது பகவானுடைய அந்த ஆன்மீக இனிமையும் மென்மையும் சேர்ந்த ஆன்மீக தலைமை. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்றபடி சிறு குழந்தைகள் விளையாடும் இடத்திலும், பள்ளியிலும், கல்லூரியிலும், மார்க்கெட்டிலும், பழகும் இடத்திலும் ஒருவருக்கு இயல்பான தலைமைக்கு குணம் இருப்பது வெளிப்படும். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் இது பொருந்தும். சைக்காலஜியில ஒரு டெஸ்ட் உண்டு, இந்த உளவியல் படிச்சவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு லீடரை, ஒரு தலைமைய, ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுண்டில் ஒரு பொது இடத்துல விளையாட சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு விசில் அடித்த உடனே எல்லாரும் ஒரு வரிசையாக ஃபார்ம் பண்ணி நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விளையாட விட்டுருவாங்க. விசில் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரிசையை வந்து நிற்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 50 பேர் அந்த வரிசையில் நின்னாலும் அதுல ஒருத்தர் அல்லது இரண்டு பேர் தான் அந்த வரிசையை சரி செய்வாங்க. நீ முன்னாடி வா, நான் பின்னாடி வா, நீ உயரமா இருக்கிற நீ பின்னாடி வா, நீ குள்ளமா இருக்க முன்னாடி வா, அப்படி சொல்லி அந்த அந்த வரிசையை வந்து ஒழுங்குபடுத்துவாங்க. அப்படி யார் அந்த வரிசையை ஒழுங்குபடுத்துறாங்களோ அவங்களுக்கு அந்த தலைமை பண்பு இருக்குங்கிறத அதை புரிஞ்சுப்பாங்க, அவங்கள அந்த தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அந்த இது 50 பேருமே இதை மாதிரி அந்த வரிசையை ஒழுங்குபடுத்த மாட்டாங்க. நடைமுறையில பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தர் இருவர் தான் செய்வாங்க. ஏன்னா அந்த தலைமை பண்பு என்பது அனைவருக்கும் இருக்காது, ஒரு இருவருக்கு மட்டும்தான் இருக்கும். வலிமையை சூழல் ஏற்று போற்றுவது வழக்கம். அப்படி அந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தர் அந்த ரெண்டு பேரும் சொல்றதா பாக்கி உள்ள அனைவரும் பாத்தீங்கன்னா கேட்டு அந்த வரிசையை ஒழுங்கா நிற்பாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க, அந்த ஒருத்தருடைய வலிமையை அந்த சூழல் மற்றவர்கள் அந்த சூழலில் உருப்பவர்கள் ஏற்று போற்றுவதுதான் வழக்கம், அதை ஒபே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம். பொதுவா அந்த தலைமைக்கு அந்த வலிமையோட தெளிவு சேரும், தெளிவு அந்த விழிப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த தெளிவு சேரும். அந்த தெளிவு சேரும் நேரம் உண்டு. அப்படி சேருகின்ற நேரத்தில் அவன் கூலிக்காரனானால் அவன் ஒரு நாள் கூட மண்வெட்டி எடுத்து வேலை செய்திருக்க மாட்டான். 10 பேர் அவனுக்கு இயல்பாக அடங்கி அவனுக்காக உழைத்து பணிவர். முன்னாடியே சொன்ன பேர் இந்த மேஸ்திரிங்களுக்கு பொருந்தும். அவங்க பாத்தீங்கன்னா மண்வெட்டியை எடுத்து வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த வேலையுடைய தெளிவு இருக்கும், அவர்களுக்கு அந்த வலிமையில அந்த தெளிவு இருக்கும். அந்த தெளிவு இருக்கிறதுனால அவன் வேலை செய்யலன்னா கூட அவனுடைய ஆணைக்கு 10 பேர் இணங்கி வேலை செய்வாங்க. ஐஏஎஸ் பயிற்சியில் அந்த பயிற்சி காலத்திலேயே இளைஞர்களுக்கு திறமை, தலைமை, நேர்மை ஆகிய பண்புகள் வெளிப்படும், அந்த பயிற்சியும் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஐஏஎஸ்ல அந்த ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நேர்முக தேர்வு இன்டர்வியூல கூப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கிறப்பயே அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து அந்த பேப்பர்ஸை வந்து தவற விடுவாராம், கீழே விழ வைப்பாரான். அப்படி கீழே விழுறப்ப நாம் என்ன செய்வோம், அதிகாரிங்க இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பேப்பரை எடுத்து கொடுப்போம். அப்படி கொடுத்துட்டோம்னா நம்மளை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த ஐஏஎஸ் இதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மேஜையில் வந்து இந்த அழைப்பு மணின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு அடித்தோம்னா அந்த பியூனு வந்து வந்து கிட்டக்கு வந்து என்னன்னு கேட்பாங்க. அதை நம்ம அந்த மணியை ஒழிச்சோம்னா அந்த பியூனு வருவாங்க, வந்தோடனே இந்த பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி மேலே டேபிளில் எடுத்து வை அப்படின்னு நம்ம சொல்லணுமா. அப்படி சொன்னோம்னா நம்ம வந்து அதுக்கு தலைமைக்கு சரியானவங்க எடுத்துப்பாங்களாம். ஏன்னா மாவட்ட ஆட்சியர் என்பவர் வந்து வேலை செய்பவர் அல்ல, வேலை வாங்குபவர். அதுதான் அந்த தலைமைக்குரிய சிறப்பு. இது போன்ற பயிற்சிகள் எல்லாமே இந்த ஐஏஎஸ் ட்ரைனிங்ல உண்டு, அந்த நேர்முக தேர்வுலையுமே இருக்கும். ஒரு நாட்டுல தலைவர்களை வேணும், நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கிற சூழல்ல அரசியல் தலைமை, அந்த அரசியல் கட்சிக்கு தலைமைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப 100 தலைவர்கள் தேவைப்படும் இடத்துல அவங்களுக்கு 100 தலைவர்கள் கிடைக்க மாட்டாங்களா, அந்த கட்சியில 3 அல்லது 4 பேர் தான் கிடைப்பார்கள். அதனால மேலிடம் அடிமட்டத்திலிருந்து எல்லா நிலைகளிலும் உள்ள தொண்டர்கள், ஊழியர்கள், அமைப்பாளர்களை கூர்ந்து கவனிப்பார்கள். ஒரு சாதாரண ஆபீஸ் பாயா இருந்தாலும் அவங்களையும் கூர்ந்து கவனிப்பாங்க. அப்படி கவனிச்சு பார்த்து அதுல யார்களுக்கெல்லாம் அந்த தலைமை பண்பு இருக்கோ அவங்களுக்கு அந்த தலைமை பதவியை கொடுப்பாங்க. இப்ப இந்த நரேந்திர மோடியை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு டீ வித்துக்கிட்டு இருந்தவர் தான், அந்த கட்சியில ஒரு ஆபீஸ் பாயா இருந்தவர் தான். இன்னைக்கு அவர் வந்து பிரதம வேட்பாளராக இருக்காருன்னா அவருடைய அந்த திறமையை வந்து அவர் மூலமா வெளிப்பட்டிருக்கு. அந்த தலைமை வந்து அவருடைய திறமையை கூர்ந்து கவனிச்சு அவருக்கு அந்த பெரிய பதவியை வழங்கியிருக்கு. இது போல ராஜாஜி வந்து 1930 வந்து திருச்சிக்கு வந்தாங்க. அங்க ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தார். அந்த பொதுக்கூட்டத்தை அறிவிக்கக்கூடிய துண்டு பிரசுரத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த நோட்டீஸை கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸை படிச்சு பார்த்துட்டு அந்த ராஜாஜி வந்து இந்த பிரசுரத்தை ரெடி பண்ணது யாரு அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அந்த நோட்டீஸோட தரம் அந்த அளவுக்கு உயர்ந்ததா இருந்தது. உடனே அவங்க சொன்னாங்க, இவர் வந்து ஆபீஸ்ல வேலை செய்யக்கூட குமாஸ்தா என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவரை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த துண்டு பிரசுரத்தை தயாரித்த அந்த ஆபீஸ் குமாஸ்தா கிருஷ்ணமூர்த்தி தான் பிற்காலத்துல நாமெல்லாம் அறிஞ்ச கல்கி அப்படிங்கிறவர், தமிழ்நாடே கல்கி என்று கூறிய அந்த கிருஷ்ணமூர்த்தியோட திறன், அந்த திறமை அவருடைய அந்த நோட்டீஸ்ல தெரிஞ்சது. பொதுவாக தலைமைக்கு போட்டி போடுவது இயல்பு. ஒருவர் ஒரு இயக்கம் ஆரம்பித்து அது ஒரு ஸ்தாபனமானால் அங்கு தலைமைக்கு போட்டியிட எவருக்கும் தோன்றாது. அது போன்ற திறமை உள்ளவரை தலைமை தேடி வரும். எது போன்ற திறமை உள்ளவரை? ஒரு இயக்கத்தை, ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தக்கூடிய திறமை உள்ளவரை தலைமை பதவி தேடி வரும் என்று சொல்றாங்க. இப்ப நம்ம தமிழக அரசியல் வரலாற்றுல கூட பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த கட்சியை ஆரம்பிச்சவர் தான் கடைசி, அவர் இறக்குற காலம் வரைக்கும் அந்த கட்சிக்கு தலைவரா இருப்பாங்க, அந்த ஸ்தாபித்தவர். அவர் மறைவுக்கு பின்னர் தான் அடுத்த ஆள் வருவாங்க. அவர் அந்த உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த தலைவருக்கு போட்டியிட தோணாது. ஏன்னா அந்த பொதுவா அந்த ஸ்தாபனத்தை, ஒரு நிறுவனத்தை உருவாக்கியவருக்கு கொடுக்கிற மரியாதை ஒரு திறம் அது. அதுதான் இங்க குருநாதர் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரு இயக்கம் ஆரம்பித்து அது ஒரு ஸ்தாபனமானால் அங்கு தலைமைக்கு போட்டியிட எவருக்கும் தோன்றாது என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு நம்மை ஒரு தலைமை தேடி வருகிறது, தலைமை பீடம் தேடி வருகிறது என்றால் அது தெளிவான தலைமை. அது ஒரு குளறுபடியான தலைமையாக இல்லாமல் மிகவும் தெளிவான தலைமையாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு பழம்பெரும் ஸ்தாபனத்தில் புதியதாக வரும் இளைஞர்கள் இயல்பான தலைவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தலைமை பதவியை எளிதில் ஏற்றுவார்கள். இவர்கள் ஏன் அப்படி எளிதில் அந்த தலைமை பதவியை எட்டுகிறார்கள் என்றால், இவர்களுடைய ஆர்வம் அந்த தலைமை பதவியை எளிதில் பெற்றுக் கொடுக்கும். 1915 மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்தார். அப்படி சேருகின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார், லாலா லஜபதி ராய், சித்தரஞ்சன் தாஸ், திலகர், கோகலே போன்ற பெரிய தலைவர்கள்லாம் காங்கிரஸில் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையை தான் காந்தி வந்து காங்கிரஸில் வந்து சேர்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து, அந்த இயக்கத்தில் இணைந்து 5 வருடத்திலேயே 1920 அந்த இயக்கத்திற்கு இவர் தலைவரானார். அந்த இயக்கத்திற்கு காந்தி வந்து கடைசி வரை, அவருடைய இறுதி காலம் வரை தலைவராக இருந்தார். அவருடைய இறுதி காலம் வரை தலைமை பீடம் அவரிடமே இருந்தது. சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர், சூறாவளியாக செயல்படும் தீவிரவாதி. நாம் தீவிரவாதி என்றால் நாம் இன்று உள்ள தீவிரவாதிகளை நாம் என்று நினைத்து அவர்களோடு ஒப்பிட்டு நாம் தவறாக நினைக்க கூடாது. பொதுவாக சுதந்திர போராட்டத்திலே மிதவாதி தீவிரவாதிகள் ரெண்டு சொல்லுவாங்க. இடையில கூட ஒரு சர்ச்சை வந்தது, அவங்களை தீவிரவாதின்னு நம்ம சொல்லக்கூடாது, அதி தீவிரமாக செயல்பட்டவர்கள்னு சொல்லணும்னு சொல்லி ஒரு சர்ச்சை கூட வந்தது. இங்கே அவர் சுபாஷ் சந்திரபோஸ் தீவிரவாதி என்றால், அவர் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தீவிரமாக இருந்தார். அதனால் அவர் எண்ணத்தில், அவர் கொள்கையில் அவர் தீவிரவாதி. காங்கிரஸ் இயக்கத்தில் இளைஞர்களிடையே லட்சிய புருஷனாக சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் விளங்கினார்கள். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைமை பதவிக்கு தேர்தல் வந்தது. சுபாஷ் சந்திரபோஸ் நின்றார், அந்த தேர்தலில் வென்றார், வெற்றியும் பெற்றார். அந்த வெற்றி என்பது சாதாரண வெற்றி கிடையாது, மகாத்மா காந்தியை எதிர்த்து பெற்ற வெற்றி. அப்படி அவர் அந்த மகாத்மா காந்தியை எதிர்த்து அந்த வெற்றி பெற்றாலும், பின்பு அவர் கருத்து வேறுபாடின் காரணமாக அவர் அந்த கட்சியை விட்டு, அந்த இயக்கத்தை விட்டு விலகி அவர் தனியாக இந்திய தேசிய இராணுவத்தை அவர் தோற்றுவித்தார். அவருடைய வரலாறு தனியாக அது செல்லும். திறமை என்பது தலைமைக்கு உரியது. திறமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே தலைமை தேடி வரும். திறமை என இருந்து அந்த திறமை உயர்ந்தால் அரச பீடம் அவரை அழைக்கும். லியோனார்டோ இத்தாலியர் பிரெஞ்சு அரசன் அவரை ஆதரித்தார். பிரெஞ்சு அரசர் இத்தாலியரை ஆதரித்ததற்கு காரணம் லியோனார்டோவின் திறமைதான். அதுபோல் சாமுவேல் ஜான்சன் என்பவர் டிக்ஷனரி எழுத முயன்றார். டிக்ஷனரி எழுதுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது பலர் சேர்ந்து பல காலம் உழைத்து எழுதக்கூடிய ஒன்று. அவர் தான் மட்டும் எழுத முடிவு செய்தார், தன்னுடைய திறமையால் அந்த டிக்ஷனரியை எழுதி முடித்தார். அவருக்கு டாக்டர் பட்டமும் £300 பென்ஷனும் அளித்தனர். அவர் லண்டன் மாளிகையில் உள்ள லைப்ரரிக்கு சென்று புத்தகம் படிப்பது அவருக்கு வழக்கமாக இருந்தது. அரசன் அந்த நூலக அதிகாரியிடம் சொல்லி, ஜான்சன் வந்தால் என்னிடம் கூறவும் அப்படி என்று கூறினார். எதற்காக? அவரை சென்று தான் நேரில் பார்ப்பதற்காக. ஜான்சன் வந்தா ஜான்சனை வந்து அரசன் தன்னை வந்து பார்க்க சொல்லவில்லை, ஜான்சன் வந்தா என்னிடம் கூறவும் நான் வந்து ஜான்சனை பார்க்கிறேன் என்று கூறினார். ஒரு அரசரை, நாட்டை ஆளக்கூடிய அரசரை ஜான்சனை வந்து பார்க்க வைத்தது, நேரில் வந்து பார்க்க வைத்தது ஜான்சனுடைய திறமை. அதுபோல ராமகிருஷ்ணருடைய சிஷ்யர்களில் பல பேர் இருந்தனர். அந்த அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிஷ்யர்கள் பல பேர் சித்தி பெற்றவர்களாக இருந்தார்கள். அதில் சிலர் விவேகானந்தரோட ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்களாகவும் விவேகானந்தரை விட அதிக சித்தி பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். அப்படி விவேகானந்தரை விட சித்தியிலும் ஆன்மீகத்திலையும் உயர்ந்த நிலையை எய்தியவர்களை காட்டிலும் விவேகானந்தவர் இந்தியாவிலும் உலகிலும் பிரபலமானார். இது விவேகானந்தருக்கு இருந்த திறமையை குறிக்கிறது. விவேகானந்தருக்கு ஆன்மீகத்தோடு திறமையும் இருந்தனால் இவரை விட உயர்ந்த சித்தி பெற்றவர்களை காட்டிலும் விவேகானந்தர் இந்தியாவிலும் உலகத்திலும் பிரபலமானார். தலைமை பதவி இயல்பாக நம்மை தேடி வருவது, அது பயிற்சியாலும் வரக்கூடியது. முனைவர் பயிற்சி இந்தியாவுக்கு வந்துவிட்டது. அமெரிக்காவில் பொறுத்தவரை அனைவரும் தங்களை முனைவர்களாக கருதுவார்கள். ஒரு முறை ஒரு ஆண்டில் 600,000 சிறு கம்பெனிகளை ஆரம்பித்தார்கள். ஓராண்டு முடிவிலும் 2 ஆண்டு முடிவிலும் அந்த கம்பெனிகளை கணக்கெடுத்த பொழுது 2ஆம் ஆண்டு முடிவில் இந்த கம்பெனிகளில் 30,000 மட்டுமே மீதி இருந்தது. மீதி 5,70,000 கம்பெனிகளை மூடிவிட்டனர். ஏனெனில் கம்பெனி நடத்த உற்பத்தி துறையில் தலைமை வேண்டும். அந்த உற்பத்தி துறையில் தலைமை இல்லாமல் இவர்கள் அந்த கம்பெனியை ஆரம்பித்ததால் தான் அவர்களால் தொடர்ந்து அந்த கம்பெனியை ஆரம்பிக்க முடியாமல் 5,70,000 கம்பெனிகளை மூடிவிட்டார்கள். ஸ்லோவன் என்ற இளைஞர் ஒருவர் இருந்தார். இவர் இன்ஜினியரிங் பட்டம் எடுத்து தகப்பனாரிடமிருந்து $5,000 பெற்று நஷ்டத்தில் உள்ள கம்பெனியை வாங்கி அதை லாபகரமாக்கினார். பொதுவாக லாபத்தில் உள்ள கம்பெனியை தான் வாங்குவார்கள். இவர் நஷ்டத்தில் உள்ள கம்பெனியை வாங்குவதற்கு அசாதாரண தைரியம் வேண்டும். அந்த கம்பெனியை அவர் வாங்கி லாபகரமாக்கினார். அவர் ஜெனரல் மோட்டார்ஸில் வேலைக்கு சேர்ந்து டைரக்டர் ஆகி பின்பு தலைவரானார். மோட்டார் காரை உற்பத்தி செய்ததாக மக்கள் கருதுவது போர்டு கம்பெனியை தான். அக்கம்பெனி உலகில் முதன்மையான மோட்டார் கம்பெனியாக இருந்தது. ஸ்லோவன் தன் நிர்வாக திறமையால் ஜெனரல் மோட்டார்ஸை என்ற கம்பெனியை போர்டு கம்பெனியை விட பெரியதாக மாற்றினார். உற்பத்தி துறையில் உள்ள தலைமை இது. இன்று வரை ஜெனரல் மோட்டார்ஸ் அந்த உயர்ந்த நிலையை காப்பாற்றுகிறது. இதற்கு காரணம் ஸ்லோவன் உற்பத்தி துறையில் பெற்ற தலைமைதான் காரணம். இதேபோல் அமெரிக்காவில் 3 பெரிய கார் கம்பெனி உற்பத்தியாளர்கள் உண்டு. இவற்றில் 3ஆம் நிலையில் உள்ள கம்பெனி கிரைஸ்லர் கார்பரேஷன் என்ற கம்பெனியாகும். 1979 இதன் செலவானி 11,000 கோடி ரூபாய். இந்த கம்பெனியில் ஒரு நாளுக்கு 80 கோடி செலவாகிறது. அப்படிப்பட்ட கம்பெனி திவாலாகக்கூடிய நிலையை அடைந்தது. அந்த கம்பெனிக்கான பேங்க் அக்கௌண்டில் இருந்த பணம் வெறும் 1 கோடி ரூபாய் தான். ஆனால் அந்த கம்பெனியின் தின செலவு மட்டுமே 80 கோடி. இக்கம்பெனி திவாலாவதை யாராலும் தடுக்க முடியாது என்று பொருளாதார நிபுணர்கள் ஏகமனதாக தீர்மானித்தனர். இந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது. இதனால் இந்த கம்பெனியுடைய ஷேர் பங்குகள் $4 குறைந்தது. இந்த கம்பெனியுடைய அன்றைய தினக்கடன் 1,700 கோடியாக இருந்தது. உலக தொழில் வரலாற்றிலேயே இது அதிகபட்ச கடனாக இருந்தது. இதனால் அந்த கம்பெனியுடைய நிர்வாகம் அந்த கம்பெனியின் தலைவரை நீக்கி புதிய தலைவரை நியமிக்க முடிவு செய்தனர். இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், இக்கட்டான ஒரு திவாலாகக்கூடிய சூழ்நிலையில் இந்த கம்பெனியின் தலைமை பதவியை ஏற்க யாரும் முன்வரவில்லை. அந்த தலைமையை பதவியை ஏற்க ஒருவர் மட்டும் முன் வந்தார். அவர் தான் லீ அயா கோகாக்கே அப்படிங்கிறவர். லீ அயா கோகாக்கா என்பவர் இந்த திவாலாகக்கூடிய கம்பெனியை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த முன் வந்தார். இதற்காக இந்த கம்பெனி நிர்வாகம் இவருக்கு சம்பளமாக தர முடிவு செய்தது 1 கோடி ரூபாய். வருடம் 1 கோடி ரூபாய் சம்பளத்தில் இவரை தலைவராக நியமித்தனர். இவர் முதல் நாளே ஆபீஸிற்கு சென்றார். ஆபீஸில் இவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஆபீஸில் உள்ள உயர் அதிகாரிகளே அந்த ஆபீஸ் வழியாக காபி கோப்பையை எடுத்துக்கொண்டு அங்கும் அலைந்து கொண்டிருந்தனர். இதிலிருந்து இந்த கம்பெனியில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் இல்லை என்பதை இவர் அறிந்து கொண்டார். கம்பெனி நிதி ஆபீசரை கூப்பிட்டு நிதி நிலையை கேட்டார். அவருக்கு எந்த விவரத்தையும் அவரால் சொல்ல முடியவில்லை. இந்த கம்பெனி திவாலாகி இருந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பெட்ரோல் நெருக்கடி இருந்தது, உச்சகட்டத்தில் இருந்தது. இவர்களுடைய கம்பெனி வந்து திவாலாகினதற்கு காரணமே பெட்ரோல் நெருக்கடி உள்ள காலகட்டத்தில் அதிக பெட்ரோல் செலவாகக்கூடிய என்ஜின்களை பயன்படுத்தி இவர்கள் கார்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள். இதனை இவர் கண்டுபிடித்தார். அதுபோல் அந்த கம்பெனியில் ஒரு ஒழுங்கு கிடையாது. சூது, களவு, கொள்ளை இது அனைத்துமே அந்த ஆபீஸிலேயே நடந்து கொண்டிருந்தது. இதை அவர் அறிந்தார். இதன் மூலம் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இந்த கம்பெனியின் அடிப்படை கோளாறு ஒழுங்கில்லை, பொறுப்பில்லை, அறிவில்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். உடனே அவர் தன்னுடைய தலைமையின் பண்பால் செயல்பட ஆரம்பித்தார். தன்னுடைய தலைமை திறமையால் 35 வைஸ் பிரசிடென்ட்களில் 34 பேரை டிஸ்மிஸ் செய்தார். அடுத்ததாக ஒரு முக்கியமான செயலை செய்தார். அது ஒரு எந்த ஒரு தலைவரும் செய்ய முன்வராதது, நாமே செய்ய முன்வராதது ஒரு செயலை அவர் செய்தார். அவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய 1 கோடி ரூபாய் சம்பளத்தை வெறும் $2 என குறைத்து கொண்டார். பொதுவாக ஒரு தலைவர் என்றால் என்ன சொல்லுவார், செய்வார்கள், தன்னுடைய சம்பளத்தை அதிகரிக்க தான் முயற்சிப்பார்கள். ஆனால் இவர் தனது 1 கோடி ரூபாய் சம்பளத்தை $2 குறைத்து கொண்டார். அதோடு மட்டும் இல்லாமல் கம்பெனி லாபம் எடுக்கும் வரை நான் இந்த $2 சம்பளத்தை பெறமாட்டேன், கம்பெனி லாபம் அடைந்த பிறகுதான் நான் சம்பளத்தை பெறுவேன் என்று சம்பளமே இல்லாமல் உழைத்தார். இதற்கு அந்த தியாக குணம் வேண்டும், தியாகம் உள்ள வேண்டும். இவருடைய தலைமையில் அந்த தியாகம் இருந்ததால் இவர் அந்த அத்தகைய ஒரு தியாகத்தை அவர் செய்தார். பின்பு அவர் தொழிலாளர்களை சென்று சந்தித்தார். தொழிலாளர்கள் இவரை பார்த்த உடனேயே கோஷமிட்டனர், இவரை கேலி செய்தனர். இவர் அதற்கெல்லாம் அசையவில்லை. தொழிலாளர்களிடம் உங்கள் சம்பளத்தை நீங்களே குறைத்துக் கொள்ளுங்கள், அதிகபட்சமாக அதிக நேரம் வேலை செய்யுங்கள் என்று கேட்டார். ஒரு தொழிலாளரிடம் தனது சம்பளத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அதிக நேரம் வேலை செய்யுங்கள் என்றால் அதை ஒத்துக்கொள்வார்களா என்றால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதை எதிர்த்து போராடுகிறார்கள், போராட்டங்களை அறிவித்தார்கள். அவர் எதிர்க்கும் அசைந்து கொடுக்கவில்லை. இவர் மீண்டும் அவரிடம் பேசி ஒரு வழியாக பெரும் போராட்டத்திற்கு பிறகு அவர்களை ஒப்புக்கொள்ள செய்தார். அந்த தொழிலாளர்களும் அதை ஒத்துக்கொண்டனர். அதாவது சம்பளத்தை குறைத்துக் கொள்ளவும் அதிக நேரம் வேலை செய்வதற்கும் அவர்கள் ஒத்துக்கொண்டனர். பின்பு அவர் பெட்ரோல் அதிகம் செலவிடாத, எடுத்துக்கொள்ளாத ஒரு புதிய காரை ஒன்றை செய்தார். செய்து டிவியில் விளம்பரம் செய்தார். அவர் டிவியில் எப்படி விளம்பரம் செய்தார் எனில், என்னுடைய கார், எங்கள் கம்பெனியுடைய கார் சிறந்தது, வாருங்கள் இந்த காரை ஓட்டி பாருங்கள், திருப்தி இல்லாவிட்டால் இந்த காரை திருப்பி கொடுத்து விடுங்கள், அதற்கான முழு பணத்தையும் நான் திரும்ப தருகிறேன் என்று தைரியமாக அவர் விளம்பரம் செய்தார். இதனால் கார் அபரிமிதமாக விற்பனை ஆயிற்று. இந்த கம்பெனியை பற்றி இருந்த எதிர்மறையான கலையபரங்கள் எல்லாம் அடங்கியது. இந்த கம்பெனியின் $4 ஷேர் $36 ஆயிற்று. 1,700 கோடி ரூபாய் சம்பாதித்து அந்த கடனை அடைத்தார். மேலும் 1,700 கோடி ரூபாய் லாபத்தை சம்பாதித்தார். 3 ஆண்டுகளில் கம்பெனியின் செலவாணி 11,000 கோடியிலிருந்து 23,000 கோடி ஆயிற்று. 23வது இடத்தில் இருந்த இவருடைய கம்பெனி 11வது இடத்திற்கு வந்துவிட்டார். இது அனைத்தும் இவர் 3 ஆண்டுகளில் இவருடைய தலைமை திறமையால் இவர் செய்தார். 1986 லீ அயா கோகாய் சம்பளமாகவும் போனஸாகவும் ஷேராகவும் ஷேருக்குரிய லாபமாகவும் ₹20 கோடியை பெற்றார். அவர் 1 கோடி ரூபாய் சம்பளத்தை அவர் தியாகம் செய்தார். அவருக்கு கிடைத்தது 20 கோடி ரூபாய். 3 ஆண்டுகளில் அதல பாதாளத்தில் இருந்த இந்த கம்பெனியை அதிக லாபம் ஈட்டும் கம்பெனியாக மாற்றியது லீ அயா கோகாவின் தலைமையின் திறமையாலும் அவருடைய தலைமையின் தியாகத்தாலும் ஆர்வத்தாலும் தைரியத்தாலும் தான் அந்த திவாலான கம்பெனி அதிக லாபத்தை ஈட்டியது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் ஆவார் என்பது மக்களாட்சி லட்சியம். நாடு என்பது மக்கள் தொகை, கூட்டமானது கூடுவதின் பொருளை அறிந்து ஒன்றாகி ஒன்றானது தனக்கென ஒரு உணர்வையும் மனநிலையையும் ஏற்படுத்தியது சமூகம். அதன் உறுப்பினர்கள் தனி மனிதன். அதாவது இங்க என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், நாடு என்பது எப்படி உருவாகியது என்பதை இந்த குருநாதர் குறிப்பிடுகிறார். நாடு என்பது மேலோட்டமாக பார்க்கின்றோம் என்றால் ஒரு மக்கள் தொகை, ஒரு மக்கள் கூட்டம் தான். அப்படி கூடிய அந்த மக்கள் கூட்டம், நாம் அனைவரும் ஒரு இனம், ஒரு கலாச்சாரம் என்ற ஒரு ஒரு கருத்தின் கீழ் தன்னை உட்படுத்தி கொண்டு ஒன்றாகி ஒன்றானது தனக்குள்ளே ஒரு உணர்வை, நம் நாடு, நம் மொழி, நம் மக்கள், நம் கலாச்சாரம் என்று தனக்கென்று ஒரு உணர்வையும் தனக்கென்று ஒரு மனநிலையும் ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது அது ஒரு சமூகமாக, ஒரு நாடாக மாறுகிறது என்று கூறுகிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் ஒரு மக்கள் கூட்டம், மக்கள் தொகை தான். இந்த மக்கள் அனைவரும் என்ன உணர்வால் ஒன்று கூடுகிறார்கள் என்றால், நாம் அனைவரும் இந்தியர்கள், நாம் அனைவருக்கும் நமக்கென்று ஒரு கலாச்சாரமும் பண்பாடும் இருக்கிறது என்று அந்த மக்கள் கூட்டம் தங்களுக்குள் ஒரு உணர்வையும் மனநிலையும் ஏற்படுத்திக் கொள்வதனால் நாம் இந்தியன் என்ற ஒரு உணர்வை அவர்கள் பெறுகிறார்கள். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற சமூக அமைப்பை அவர்கள் பெறுகிறார்கள். அந்த சமூக அமைப்பில் ஒரு தனி மனிதன், அந்த சமூக அமைப்பில் ஒரு உறுப்பினர் தனி மனிதன். எப்படி இந்தியாவில் ஒரு உறுப்பினர் ஒரு இந்தியன் என்பது போல அந்த சமூகத்தின் ஒரு உறுப்பினன் தனி மனிதன். அந்த தனி மனிதர்களுடைய தொகுப்பு தான் சமூகம். இப்படி இந்தியர்களுடைய தொகுப்பு தான் இந்தியா என்ற நாடு என்பது போல் தனி மனிதர்களுடைய தொகுப்பு ஒரு சமூகமாக அமைகிறது. இந்த சமூகம் மனிதனை உருவாக்கி உயிர் கொடுக்கிறது. மனிதன் வித்தாகி சமூகத்தின் உயிரை உருவாக்குகிறான். அதாவது இந்த சமூகம்தான் மனிதனுக்கு உயிரை கொடுக்கிறது என்கிறார்கள். அதாவது நம் நாடு, நம் மொழி, நம் கலாச்சாரம் என்ற உயிரை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம கல்வி, நாகரிகம், பண்பாடு போன்ற உயிரை நமக்கு கொடுக்கிறது. எது கொடுக்கிறது என்றால் இந்த சமூகம் நமக்கு தருகிறது. இந்த சமூகத்திற்கு மனிதன் என்ன செய்கிறான், தானே ஒரு தியாகியாகி ஒரு முன்னோடியாகி தனது உயிரையும் கூட இந்த சமூகத்திற்காக கொடுத்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறான். இப்போ அந்த மக்களாட்சி முறை, நாடு சுதந்திரம் அடைந்தது, இது எல்லாமே இந்த சமூக முன்னேற்றத்திற்காக தன் உயிரை கொடுத்தது தான். இந்த சமூகத்திற்காக தன் உயிரை வித்தாக மனிதன் கொடுக்கிறான். இந்த மனிதனுக்கு சமூகம் தனது உயிரை கொடுக்கிறது. ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையதாக அமைகிறது. உலகில் மனிதன், சமூகம் என்ற இரு நிலைகள் மட்டும் உண்டு. ஆன்மீகத்தில் இவற்றை கடந்த நிலையும் உண்டு. ஆன்மீக சட்டப்படி பரிணாமம் பூர்த்தியாகும் நிலையில் தனி மனிதன் பிரபஞ்சத்தை தன்னுள் கொள்வதுடன் அதை கடந்த பிரம்மத்தையும் தன்குள் கொள்கிறான். அதாவது குருநாதர் இங்கு என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், முன்பே சொன்னது போல உடலுக்குரிய தலைமை, உணர்வுக்குரிய தலைமை, மனத்திற்குரிய தலைமையை தாண்டி மனிதன் ஆன்மீகத்திற்குரிய, ஆன்மாவிற்குரிய தலைமையை ஏற்கின்ற பொழுது தனி மனிதன் தன்னை கரைத்து அவன் பிரபஞ்சத்துடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். அதனால் தன்னுள் அவன் பிரம்மத்தை கண்டு தானே பிரம்மமாகிறான், தானே இறைவனாகிறான். சமூகத்தை பொறுத்தவரை மனிதன் உலகில் முழு சக்தியையும் தன் சொந்த திறமையால் பெறலாம். தலைமை முழுமை பெறும் பொழுது அனைவரும் தலைமைக்குரிய தகுதி உடையவர் ஆவார். சத்திய ஜீவியம் வந்து மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாகும் என்றால் அந்த வாழ்வின் அம்சங்கள் அனந்தம் முடிவற்றது. அவற்றுள் தலைமையும் உண்டு. அதாவது இந்த தலைமை பண்பு என்பது சத்திய ஜீவிய அம்சங்களில் ஒன்று என்று குறிப்பிடுகிறார். அந்த தலைமை என்பது சத்திய ஜீவி அம்சங்களால் எப்பொழுது ஆகும் என்றால், நாம் அதாவது ஆன்மாவிற்குரிய தலைமையை ஏற்கின்ற பொழுது, ஆன்மீகத்திற்குரிய தலைமையை நாம் ஏற்கின்ற பொழுது, ஆன்மாவிற்குரிய தலைமையை நாம் ஏற்கின்ற பொழுது அது சத்திய ஜீவிய தலைமையாகிறது. அப்படி சத்திய ஜீவிய தலைமை ஏற்படுகின்ற பொழுது சாதாரண நம்மளுடைய மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாகவும் சத்திய ஜீவிய வாழ்வாகவும் மாறுகிறது. அப்படி அந்த சத்திய ஜீவிய வாழ்வு நம்முடைய இந்த பூ விலகில் வந்து இறங்கி நிலைத்து விட்டால் என்ன ஆகும் என்றால், என்ன மாற்றங்கள் மனிதனிடம் நிகழும் என்றால், மனிதன் தெய்வத்தை கடந்தே நிலையை எய்துவான். காயகல்பம் என யுகம் யுகமாய் தேடிய சித்தி அவன் உடலில் பழித்து மரணமில்லா பெரு வாழ்வை பெறுவான். அவன் உடல் பிரபஞ்சம் முழுவதும் பரவும். அனைவருடைய எண்ணங்களையும் அவன் அறிவான். அவருடைய எல்லா மனித லட்சியங்களும் அழிந்து இருப்பதே அவனுடைய லட்சியமாகும். அதாவது சாதாரண வாழ்வுக்குரிய மனித லட்சியங்கள் அனைத்தும் அழிந்து அழிவதே உயர்ந்த லட்சியமாக அவன் கொள்வான். தீமை அழியும், அது பெரிய நல்லதாக மாறும். காலம் வெல்லப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற முக்காலமும் வெல்லப்படும். எதுவும் க்ஷணத்தில் செயல்படும். இடத்தை வெல்வான். எங்கு செல்ல வேண்டும் என நினைத்தாலும் உடனே அங்கே இருப்பான். அணுவெல்லாம் அனந்தமாக தெரியும். விஸ்வரூப தரிசனத்தில் இருந்த கோரமான காட்சியும் சூட்சம உலகிலும் ஜட உலகிலும் அழியும். ஜடம் அனந்தமய ஜீவனாகும். ரசவாதம் மனிதன் பெற்ற திறனாகும். ரசவாதம் என்பது நாம் அறிந்ததுதான், செம்பை பொன்னாக தங்கமாக மாற்றக்கூடிய திறமை. இந்த திறமைகள் எல்லாம் மனிதன் எப்பொழுது பெறுவான் என்றால், மனிதன் இந்த உடலுக்குரிய தலைமையை தாண்டி, உணர்வுக்குரிய தலைமையை தாண்டி, மனத்திற்குரிய தலைமையை தாண்டி, ஆன்மாவுக்குரிய தலைமையை அடைந்து ஆன்மீக தலைமையை ஏற்கின்ற பொழுது அவனுக்கு அந்த மனிதன் தெய்வத்தை கடந்த நிலையை எய்துவான். அந்த மனிதனுக்கு காயகல்பம் என யுகம் யுகமாக தெரிய சித்தி அவன் உடலில் பழித்து மரணமில்லா பெரு வாழ்வு கிடைக்கும். அவருக்கு அந்த உடல் பிரபஞ்சம் முழுவதும் பரவும். அவருக்கு அனைவருடைய எண்ணங்களையும் தெரியும். அவருக்கு அவருடைய எல்லா மனித லட்சியங்களும் அழிந்து உயர்ந்த எல்லா லட்சியங்களும் அழிந்ததே லட்சியமாக இருக்கும். அவருக்கு தீமை அழியும், பெரிய நல்லதாக மாறும். அவருக்கு காலம் வெல்லப்படும். எதுவும் அவருக்கு சனத்தில் பழிக்கும். அவர் இடத்தை வெல்வார். அவர் எங்கு செல்ல வேண்டும் என நினைத்தாலும் அங்கு இருப்பார். அவருக்கு அணுவெல்லாம் அனந்தமாக தெரியும். அவருக்கு விஸ்வரூப தரிசனத்தில் கோரமான காட்சியும் சூட்சம உலகிலும் ஜட உலகிலும் அழியும். அவருக்கு ஜடம் அனந்தமய ஜீவனாக மாறும். அவருக்கு ரசவாதம் மனித பெற்ற திறனாகும். அதற்கு நாம் இந்த திறமைகளை, இந்த நிலையை சாதாரண மனிதர்களாகிய நாம் அடைய வேண்டும் என்றால், நம்மளுடைய தலைமை ஆன்மாவிற்குரிய ஆன்மீகத்திற்குரிய தலைமையை நாம் ஏற்க வேண்டும். தலைமை பண்பு நம்மிடம் இருக்கிறதா என்று நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அதாவது இந்த சொற்பொழிவை கேட்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தலைமை பண்பு நம்மிடம் இருக்கிறதா என்று நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அந்த பண்பு இல்லை என்றால் அதற்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பண்பை நம்மளுடைய உழைப்பு, முயற்சி, பயிற்சி, ஆர்வத்தின் மூலமாக இந்த பண்புகளை நாம் உருவாக்கி கொள்ளலாம். அப்படி நம்மிடம் அந்த தலைமை பண்பு வந்து விட்டது என்றால், இல்லை நம்மிடம் தலைமை பண்பு ஏற்கனவே இருக்கிறது என்றால், நம்மிடம் உள்ள தலைமை பண்பு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் காண வேண்டும். உடலுக்குரிய நிலையிலா, உணர்வுக்குரிய நிலையிலா, மனத்திற்குரிய நிலையிலா, ஆன்மாவிற்குரிய நிலையிலா என்பதை நாம் அறிந்து, நாம் எந்த நிலையில் தலைமை பண்பில் இருக்கிறோமோ அதற்கு அடுத்த நிலைக்கு நாம் தலைமை பண்பிற்கு செல்ல வேண்டும். அதாவது உடல் என்ற தலைமை நிலையில் இருக்கிறோம் என்றால், நாம் உணர்வு என்ற அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். உணர்வு என்ற இதில் நாம் தலைமை பண்பில் இருக்கின்றோம் என்றால், மனம் என்ற தலைமை பண்பிற்கு செல்ல வேண்டும். மனம் என்ற தலைமை பண்பில் நாம் இருக்கின்ற பொழுது ஆன்மா என்ற தலைமை பண்பிற்கு நாம் செல்ல வேண்டும். இப்படி நாம் அடுத்தடுத்த நிலைக்கு செல்கின்ற பொழுது, நாம் முடிவாக ஆன்மாவிற்குரிய தன்மை பெறும் பொழுது, நாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் பராசக்தி ஸ்ரீ அன்னைத்தாய் அவர்களும் விரும்புவது போல நாமே இறைவனாக மாறலாம் என்று கூறி அதற்கு நமக்கு தேவையான தலைமைக்குரிய பண்புகளை உண்மை, ராஜகம்பீரம், அடக்கம், எளிமை, திறமையில் முழுமை, அனந்தமயமான கவிர்ச்சி, விரும்பி பணியும் பாங்கு, தொடர்ந்து அறியும் மனப்பான்மை, வெள்ளை மனம், பாரபட்சமற்ற நடுநிலைமை ஆகிய குணங்களை பெற்று ஆன்மாவிற்குரிய தலைமையை நாம் பெறுகின்ற பொழுது மதர் பகவான் விரும்பியது போல நாம் அனைவரும் இறைவனாகலாம் என்று கூறி இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்கின்றேன். இந்த ஒரு புனிதமான மகாசக்தி வாய்ந்த இந்த ஒரு இனிய நல்ல நாளில் இந்த சொற்பொழிவை ஆற்றுவதற்கு வாய்ப்பு தந்த பரம்பொருள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும், பராசக்தி ஸ்ரீ அன்னைத்தாய் அவர்களுக்கும், குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களுக்கும், பாலகுரு அசோகன் அண்ணா அவர்களுக்கும், மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கும், கும்பகோண தியானமயத்திற்கும், கும்பகோண தியானமய பொறுப்பாளருக்கும், கும்பகோண தியானமய சேவை அன்பர்களுக்கும், இவ்வளவு நேரம் அமைதியாக அமர்ந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. நன்றி.
யாருக்கா அதான் கேள்வி இருந்தானா இல்ல ஏதாவது ஒரு 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 கமெண்ட் சொல்லணும்னா இப்ப சொல்லல.
வணக்கம், கேக்குது, சொல்லுங்க.
நல்லா தெரிவா அசபுஷ்டியா இருந்தது.
நன்றிண்ணா.
தலைமுறை பண்புக்கு தேவையான இந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாம் நல்லா அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கு.
சந்தோஷம்ண்ணா. தேங்க்யூண்ணா.
ஆன்மீக தலைமைன்னு சொல்ற இடத்துல பகவானுடைய ஆன்மீக தலைமையில அந்த அடக்கம் எப்படி வெளிப்பட்டதுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஒரு லெட்டர் கொடுக்கும்போது கூட இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லாம இந்த லெட்டர் போகணும் போல இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு விண்ணப்பமா சொல்லுவாரு. சிஷியர்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த லெட்டர் வாங்கும்போது போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சிஷியர்கள் உடனே புரிஞ்சுட்டு அந்த லெட்டர் வாங்கி கொண்டு போஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க.
ஆமாண்ணா.
ஒரு விஷயம் இங்க நீங்க சேர்த்து சொல்லியிருக்கலாம், நினைவுபடுத்த விரும்புறேன்.
சொல்லுங்கண்ணா.
பொதுவா எல்லா மடங்களிலையும் இருக்கிற தலைவர் போனார்னா அடுத்த மடாதிபதியை நியமிச்சுட்டு தான் போவோம். இந்த நாட்டில் மடாத மடங்களுக்குன்னே உண்டான அது ஒரு பழக்கம்
ஆயிடுச்சு.
சங்கர மடத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு புது சங்கராச்சாரியார் இருக்கிறார் இல்லையா?
ஆமாண்ணா.
அவர் இருக்கும்போதே ஜூனியர் ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இவர் தான் அடுத்தவர்.
ஆமாண்ணா.
சங்கர மடான்னும் போது நாம வந்து அவருக்கு ஒரு தலைவர் இருக்கணும், ஜூனியர் ஒருத்தர் இருக்கணும், இதெல்லாம் நாம ஏத்துக்கிறோம்.
ஆமாண்ணா.
ஆனா ஒரு சரி ஒரு புரட்சிகரமான ஒரு வகையில பாத்தீங்கன்னா அன்னை அரவிந்தர் நிறுவன ஸ்தாபனத்துல அவங்க இருக்கு, அவங்களுக்கு அடுத்தாப்புல அவங்க ஒரு தலைவர்னு யாரையும் நியமிச்சு போல.
ஆமாண்ணா.
தலைவர்னு ஒருத்தர் நியமிச்சுட்டு போகாத சூழ்நிலையிலையும் அந்த நிறுவனம் அது வந்து அது நடக்குது.
ஆமாண்ணா.
இல்லையா?
ஆமாண்ணா.
ஒரு தலைவர்னு தனக்கு அடுத்தாப்புல நியமிக்காம அன்னை அது அந்த இடத்த அப்படியே கேப்பா விட்டுட்டு போயிருக்காங்கன்றது அது ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு உங்களுக்கு எதனா புரியுதுங்களா?
சரி, நீங்களே விளக்கம் சொல்லுங்கண்ணா.
எனக்கு புரிஞ்சதா சொல்லணும்னா நான் இப்படிதான் சொல்ல முடியும்.
அதாவது யாரு வேணாலும் அந்த தலைமைக்குரிய தகுதி இருந்தா வரலாம்னு அண்ணன் நினைச்சிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன்னா, அதாவது எல்லாருமே தலைவனாரன், எல்லாருக்குள்ளரையும் தலைவன் இறைவன் இருக்கிறார். அப்ப எல்லாருக்குமே தலைவராகக்கூடிய தகுதி பக்குவம் இருக்கிறதுனால, அந்த தகுதியும் பக்குவம் இருந்துச்சுன்னா யாரு வேணாலும் தலைவராகலாங்கிறதுனால மதர் அப்படி செய்யலையோன்னு நினைக்கிறேன்னா. நீங்க அது விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா?
போகும்போது அடுத்தபடியா ஆசிரமத்துக்கு யார் தலைவர்னு நியமிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சில பேர் என்ன போடுங்க அப்படின்னு கேட்டு வாய் திறந்து கேட்டு விட்டாங்கன்னு சொல்றாரு அப்பா. மறுபடிய ஸ்டாண்ட்
என்னன்னா,
இந்த மாதிரி தலைவர்லாம் நியமிச்சா அது தொடர்ந்ததுன்னா இது பழையபடி இன்னொரு ஆன்மீக மடம் ஆயிடும்.
ஆமாண்ணா,
ட்ரெடிஷ்னல் மடமா இந்த ஸ்தாபனம் வர்றத நான் விரும்பல.
ஓ சரிண்ணா,
மதம் வேற ஆன்மீகம் வேற. ஆன்மீகத்துக்கு உண்டான அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த அந்த புத்துணர்ச்சி இருக்கணும்னா நான் அடுத்த தலைவர்னு யாரையும் நியமித்து அதை ஒரு ஒப்பியை ஆக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததால அவரு அவங்க வந்து ஒரு புது தலைவர் நியமிக்காமே போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப
புரியுதுண்ணா, இன்னைக்கு உங்க மூலமா ஒரு புதிய கருத்தை தகவலை தெரிஞ்சுக்கிட்டேண்ணா.
இது ஆன்மீக ஆன்மீக விஷயங்கள்ல இது ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு தான்.
கண்டிப்பா. இந்த
மாதிரி இந்த தண்ணியுடைய ஸ்தாபனத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கோவே, வேற எங்கேயும் அந்த மாதிரி நடந்ததை நான்
கேள்விப்பட்டதில்லை.
தியான மயங்களை எடுத்துக்கோங்களேன், தியான மயம்னு சொன்னால் ஒரு இன்சார்ஜும் இருக்கணும். இன்சார்ஜ் இல்லைன்னா அந்த தியான மயம் ஒழுங்கா நடக்குமா?
நடக்கும்.
தியானமய பொறுப்பாளருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு ஓய்வு எடுத்துக்கிற நேரம் ஆக்டிங் இன்சார்ஜ் ஒருத்தர் போட்டு தான் செயல்படுத்துவாங்க. இதுதான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. டெம்பரரியா ஒரு ஆக்டிங் இன்சார்ஜ் இருப்பாரு, அவரை கேட்டுதான் வேற எதுவும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, பொறுப்பாளர் என்ன விரும்புறாருன்னு எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். அதனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் அவங்களுக்கு உண்டான வேலையை செய்வாங்க. ஒரு ஆக்டிங் இன்சார்ஜ் தேவைப்படலன்னு சொன்னாலும் அதையும் நாம ஏற்றுக்க வேண்டியதுதான்.
ஆமாங்க.
மற்றபடி உங்க பிரசன்டேஷன் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு முயற்சி எடுத்து தயார் பண்ணிக்கணும்னு
நினைக்கிறேன்.
இந்த தர்ஷன் நாள் அன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பீச் தந்த திரு ரத்னவேல் அவர்களுக்கு நன்றி. இந்த வாட்டி மீட்டிங் வந்து குழந்தை தியான மையத்திலேருந்து வந்தது. அரேஞ்ச்மெண்ட் பண்ணினோம் ஜெகநாதன் சார், வேற யார் யாரெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்வால்வ்டா இருந்தாங்களோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச்சை கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.